السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني، رب اشرح لي صدري ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. கணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உங்கள் வருகையில் அருள் புரிவானாக, நல்ல கல்வியை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்வியை நமது வாழ்க்கையில் நமக்கு பயன் தரக்கூடிய, அல்லாஹுவின் அச்சத்தையும் நேர் வழியையும் அறிவுப்படுத்தக்கூடிய கல்வியாக நமக்கு ஆக்கிய அருவானாக, நாம் கற்றதன்படி செயல்பட்டு பிற மக்களையும் அதன் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிகளாக, சாலிகளாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிய அருவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மூன்று அடிப்படைகள் என்ற நூலை நாம் படித்து வருகிறோம். நமது இந்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் நாலாவது அமர்வாக இருக்கிறது. இந்த பாடத்திலே ஆரம்பமாக நாம் படித்த சில விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வந்து, நேற்று படித்த அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் இன்னும் விரிவாக அல்லது கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொண்டு இன்றைய பாடத்திற்கு நாம் செல்வோம். இமாம் அவர்கள் நூலை ஆரம்பிக்கும் போது நான்கு விஷயங்களை தெரிந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நான்கு விஷயங்கள் என்ன? முதலாவதாக அல் இல்ம், அல்லாஹ்வை பற்றி, அவருடைய தூதரை பற்றி, அவருடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வது. இரண்டாவதாக அமல், கற்றதின்படி செயல்படுவது. மூன்றாவதாக அத்தாவா, அதன் பக்கம் மக்களை அழைப்பது. நான்காவதாக சபர், பொறுமையாக இருப்பது. பிறகு மூன்று விஷயங்களை சொன்னார்கள். அந்த மூன்று விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதில் முதலாவது விஷயம் என்ன? முதல் விஷயத்தில் ஆரம்பிக்கிறது. முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வை பற்றி தெரிவதிலே, அல்லாஹ்வை பற்றி தெரிவதிலே, அல்லாஹ்தான் படைத்தான், அல்லாஹ்தான் உணவளிக்கிறான், அவர் நம்மை வீணாக படைக்கவில்லை, அவர் நமக்கு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதரை பின்பற்றியவர், அந்த தூதரை நம்பிக்கை கொண்டவர் வெற்றி அடைவார், அந்த தூதரை மறுத்தவர், அந்த தூதரை நிராகரித்தவர், அந்த தூதரை பின்பற்றாதவர் மரணம் செல்வார். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாட்டில் அவனுடன் பிறர் சேர்க்கப்படுவதை அவன் விரும்ப மாட்டான். மூன்றாவதாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீம், அல்லாஹுவைக்கும் அவனுடைய தூதருக்கும் முரண்பட்டு எதிராக நடக்கக்கூடியவர்களிடத்திலே அவர் அன்பு காட்ட மாட்டார், நேசம் காட்ட மாட்டார், அவர்களோடு நட்பு வைக்க மாட்டார். அடுத்து இந்த இரண்டு முன்னுரைகளை இமாம் அவர்கள் முடிக்கும் போது, வஅலம் அர்ஷதக அல்லாஹு லிதாஅதிஹி அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹிம் என்று கூறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கம் என்ன, அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த கொள்கை என்ன என்பதை பற்றி அவர்கள் விளக்கமாக சொல்லிவிட்டு, கடைசியாக அதை முடிக்கும் பொழுது அல்லாஹுக்கு ஆலா ஏவிய கட்டளைகளில் அல்லாஹு தஆலா கொடுத்த கட்டளைகளில் மிகப்பெரிய கட்டளை தௌஹீத். அல்லாஹ் தடுத்த பாவங்களில் மிகப்பெரிய பாவம் ஷிர்க் என்று குறிப்பிட்டார். இப்ப இந்த கடைசி விஷயத்தை தான் நாம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். உங்களுக்கு நான் சென்ற அமர்வில இறுதியாக சொல்லும் பொழுது, தௌஹீத் ஏன் இவ்வளவு ஒரு மகத்தான விஷயம், ஷிர்க் ஏன் இவ்வளவு ஒரு பயங்கரமான பாவம் என்பதற்கு இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டோம். ஞாபகம் இருக்கிறதா என்ன விஷயம்? தௌஹீத் ஏன் மிக மகத்தான கட்டளை, ஷிர்க் ஏன் மிக பயங்கரமான பாவம்? இந்த தௌஹீத் தான் மிக மகத்தான கட்டளை என்பதை புரிவதற்கு இரண்டு அடிப்படையில் நீங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னோம். தௌஹீதை நீங்கள் அல்லாஹ்வோடு நீங்கள் சேர்த்து பாருங்கள். இவ்வளவு பெரிய அரசன், பேரரசன், ஈடு இணையற்றவன், அரசுக்கு சொந்தக்காரன் ஜிப்ரயீல், மீகாயில், இஸ்ராஃபீல் போன்ற பெரும் பெரும் வானவர்களை படைத்தவன், சொர்க்கம் நரகத்தை படைத்தவன், இந்த வானம் பூமி இவர்களில் உள்ள இவற்றில் உள்ளவர்கள் எல்லாம் அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க, அப்படிப்பட்ட ஒருத்தனை வணங்குவதுதான் அவனுடைய கட்டளைகளிலே மிகப்பெரிய கட்டளையாக இருக்கும். இரண்டாவது, நம்மை கவனித்து பார்க்கும் போது ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அவனிடத்திலே தௌஹீத் இருந்தாக வேண்டும். அப்ப ஷிர்க் ஏன் பயங்கரமான பாவம்? அந்த மகா பேரரசனுக்கு அவனுக்கு இணையாக ஒருவரை ஆக்குவது, அது அவருடைய உயர்ந்த தன்மையை பங்கப்படுத்துவது, அவனை அவமரியாதை செய்வது. இரண்டாவது என்ன காரணம்? இந்த ஷிர்க் ஒரு மனிதனை நிரந்தரமாக நரகத்தில் தள்ளிவிடுகிறது. இந்த ஷிர்க் ஒரு மனிதனை நிரந்தரமாக நரகத்திலே தள்ளிவிடுகிறது. ஆகவேதான் ஷிர்க் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம், தௌஹீத் அமல்களிலே இபாதத்துகளிலே மிகப்பெரிய இபாதம், மிகப்பெரிய வணக்கம். இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நாம் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் எவ்வளவு நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி சிந்திப்பீர்களோ, தெளிவாக நீங்கள் ஆய்வு செய்வீர்களோ, அப்போதுதான் உங்களுக்கு புரிய வரும். தௌஹீத் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடுவது, அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடுவது, இது அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் மிகப்பெரிய கட்டளை. சொர்க்கம் என்ற ஒன்றை நாம் நம்புகிறோம், சொர்க்கம் என்ற ஒன்றை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். இந்த சொர்க்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? யாராவது சொர்க்கத்தை பற்றி கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? சொர்க்கம் சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்கள் ஏதாவது மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறீர்களா? அந்த அடிப்படையிலே கொஞ்சம் சொர்க்கத்தை நினைத்து பாருங்கள். உலக வாழ்க்கை முடிந்து விடுகிறது, அல்லாஹு தஆலா நல்லவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். இந்த சொர்க்கம் என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது சின்ன அறிவுக்கு புரிவதற்காக சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே சொர்க்கத்தில் சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு, சொர்க்கத்திலே மௌதிஉ கதமின், ஒரு ஸ்கொயர் ஃபீட், கதம் என்றால் ஒரு காலடி, ஒரு பாத அளவு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பது உலகம் உலகத்தை விட சிறந்தது. சொர்க்கத்தில் ஒரு பாத அளவு, கதம் மௌதிஉ கதமின், ஒரு பாதத்தை வைக்கும் அளவு இடம் கிடைப்பது உலகம் உலகத்தை விட சிறந்தது. நீங்கள் மாடு ஒட்டகங்களை விரட்டுவதற்காக, ஓட்டுவதற்காக வைத்திருக்கக்கூடிய சாட்டை, அந்த சாட்டை விடக்கூடிய அளவு சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் கிடைப்பது உலகம் உலகத்தை விட சிறந்தது. சரியா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பாருங்க. சொர்க்கத்துல ஒரு ஒரு பாதம் அளவுக்கு நமக்கு இடம் கிடைப்பது, இந்த உலகம் என்றால் அப்படியே கற்பனை செய்யுங்கள், கிழக்கிலிருந்து மேற்கு வரை, இதுல துபாயை சேர்த்துக் கொள்ளுங்க, உங்க இமாரத்தை சேர்த்துக் கொள்ளுங்க, அமெரிக்காவை சேர்த்துக் கொள்ளுங்க, ஐரோப்பாவை சேர்த்துக் கொள்ளுங்க, இது எல்லாம் இதில் உள்ள அனைத்து வசதிகளோடு செல்வங்களோடு இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை விட சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பாவம் வைக்கும் அளவிற்கு இடம் கிடைப்பது மிகச்சிறந்தது. இப்போது எதை ஆசைப்படுவது சொல்லுங்கள்? துன்யாவை ஆசைப்படுவதா, சொர்க்கத்தை ஆசைப்படுவதா? ஆனால் நீங்கள் துன்யாவை தான் விரும்புகிறீர்கள். மறுமை ஒரு சிறந்தது, நிரந்தரமான சொர்க்கத்தில் ஒரு பாதம் அளவு இடம் கிடைப்பது, உலகம் உலகமெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்களே, ஏன் தெரியுமா? அதுல என்ன விஷயம் இருக்கிறது தெரியுமா? கவனமாக கேளுங்கள். ஐந்து விஷயங்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் அதற்காக போட்டி போடுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர்கள் வைத்திருக்கிற சொத்து, செல்வம், அவர்களது ஆட்சி, அதிகாரம், அறிவு அனைத்தையும் செலவழித்தார்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ராணுவம் அனைத்தையும் அவர்கள் அதற்காக ஈடுபடுத்தினாலும் சரி, அவர்களுக்கு அந்த ஐந்திலிருந்து ஒன்று கூட கிடைக்காது. ஆனால் அந்த ஐந்தும் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கு. ஒன்று என்ன? கவலையே இல்லாத மகிழ்ச்சி. கவலையே இல்லாத மகிழ்ச்சி, துக்கமே துயரமே கலக்காத மகிழ்ச்சி, ஆனந்தம். இது இந்த துன்யாவில் கிடைக்குமா? கிடைக்காது. காலையிலே மகிழ்ச்சி என்றால் மாலையில் துக்கம் செய்து காத்துக் கொண்டிருக்கும். மாலையிலே மகிழ்ச்சி என்றால் காலையிலே துக்கம் செய்து காத்துக் கொண்டிருக்கும். ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையிலே இதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இன்று கல்யாணம், நாளை மௌன். இன்று குழந்தை பிறக்கிறது, பிறந்த குழந்தை நாளை மரணிக்கிறது, அல்லது தாய் மரணிக்கிறார், அல்லது தந்தை மரணிக்கிறார். இந்த துன்யாவின் மகிழ்ச்சிகள் எல்லாம் கவலையோடு பின்னி பிணைந்தவை. ஆனால் சொர்க்கத்தில் மகிழ்ச்சி உண்டு, கவலையே கிடையாது. சொர்க்கத்தில் மகிழ்ச்சி உண்டு, கவலையே கிடையாது. எந்த வகையிலும் கவலை இல்லை. கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கவனுக்கு, கணவனுக்கு, பெற்றோரால் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளால் பெற்றோருக்கு, தந்தையால் யார் மூலமாகவும் யாருக்கும் எந்த கவலையும் இருக்காது. நஷ்டம் என்ற கவலை இருக்காது. பிரச்சனை என்ற மனஸ்தாபம் என்ற கவலை இருக்காது. எல்லோருடைய உள்ளத்திலிருந்தும் புரோகங்களை, புறாமைகளை எல்லாம் அண்ணா எடுத்துவிட்டு, மனிதர்களின் உள்ளங்களில் உள்ள பொறாமை, குரோதம், கோபம் அனைத்தையும் நாம் சுத்தமாக பிடுங்கிவிட்டு அவர்களை சுத்தப்படுத்தி சொர்க்கத்திற்கு அனுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். சரியா? அப்ப சொர்க்கத்தில் முதலாவது கிடைக்கக்கூடியது என்ன? கவலையே இல்லாத மகிழ்ச்சி. அல்லாஹ் சொல்கிறார். இரண்டாவது, நோயே இல்லாத சுகம், நோயே இல்லாத ஆரோக்கியம். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் இருக்கிறது, அந்த ஆரோக்கியத்திற்கு பிறகு நோய் என்பதே கிடையாது. இந்த துன்யாவிலே அப்படி இருக்கிறதா? இன்று சுகமாக இருந்தால் நாளை தலைவலி, வயிற்றுவலி, இருப்பொலி, கண்ணுவலி, பண்ணுவலி, இந்த துன்யாவில் இப்படியே உழந்து கொண்டே இருப்போம். சுகம் என்று செல்வோம், சுகமாகி அடுத்த ஒரு நாட்களிலே அது சுகமாயிருக்கு, இப்ப இன்னொன்று வந்து இருக்கிறது. இந்த துன்யாவிலே நோய் இல்லாத சுகம் என்பதே கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் நோயே இல்லாத சுகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் நிரந்தரமாக கொடுப்பான். அதுவும் நிரந்தரமாக கொடுப்பான். அடுத்து மூன்றாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகள் எப்படி தெரியுமா? நீங்கள் அதை பயன்படுத்த பயன்படுத்த கரைந்து கொண்டே இருக்கும், தீர்ந்து கொண்டே போகும். ஆசிரத்திலே சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகள் தீராத நியமத்துகள், முடிவுறாத நியமத்துகள். அவர்களுக்கு முடிவிலாத நற்கூலிகள் அங்கே கிடைக்கும். உங்களது தோட்டத்தின் கனிகள் தீராது, உங்களுடைய அந்த குடிபானங்கள் தீராது, கொடுக்கப்பட்ட நேமத்துகள் இன்னும் அல்லாஹ் அதிகம் அதிகம் என்று கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த நேமத்துகள் குறைந்தே விடாது. ஆனா துன்யாவில் அப்படி அல்ல. நீங்கள் சாப்பிட்டால் குறைந்துவிடும், நீங்கள் கொடுத்தால் குறையும், நீங்கள் அனுபவித்தால் குறையும். துன்யாவுடைய அத்தனை நேமத்துகளும் குறைந்து கொண்டே போகும். உங்களிடத்தில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக தீர்ந்து போகக்கூடிய ஒன்று. மூன்று விஷயமாகிவிட்டதா? நான்காவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே வயோதிகமே வராத வாலிபத்தை கொடுப்பான். எப்படி வயோதிகமே எட்டி பார்க்காத, நிறைய எட்டி பார்க்காத, தளர்ச்சியே முழுமையே பலவீனமே எட்டி பார்க்காத நிரந்தரமான வாலிபத்தை கொடுப்பான். நீங்கள் இந்த உலகத்திலே என்னதான் முயற்சி செய்தாலும் சரி, என்னதான் உணவிலே பேணிக்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருந்தாலும் சரி, உங்களது தலைமுடிகள் நரைத்தே போகும், உங்களது தோள்கள் சுருங்கி போகும், உங்களது கண்களின் பார்வைகள் குறைந்துவிடும், செவியிலே திறமை குறைந்துவிடும். இப்படி மனிதன் வயோதிகத்தை நோக்கி நாளுக்கு நாள் நகர்ந்து கொண்டே இருப்பான். நமக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த வாலிபத்தின் அழகும் வலிமையும் நிரந்தரமானதல்ல, கண்டிப்பாக வயோதிகம் சந்திச்சே ஆகும். ஆனால் சொர்க்கத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த முடிவில்லாத வாழ்க்கையில் நிரந்தரமான வாலிபர்களாக இருப்பீர்கள். அடுத்து ஐந்தாவதாக அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வுக்காக மௌத்தை வைக்கவில்லை. சொர்க்கத்தில் மௌத்து கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை. இந்த ஐந்து விஷயங்களை அல்லாஹ்வுக்காக துன்யாவில் அனைவரும் ஆசைப்படும்படி வைத்திருக்கிறான். ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்காது. இந்த ஐந்திலிருந்து எதுவும் குறையாமல் எல்லாம் சொர்க்கத்தில் நிறைவாக கிடைக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் விரும்ப வேண்டுமா இல்லையா? அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டுமா இல்லையா? அதற்காக நாம் சிரமப்பட வேண்டுமா இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் செல்லுங்கள். இந்த ஐந்து நிகழ்வுகள் கிடைத்தாலே எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சொற்பரோகம் நீங்கள் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வளக்கும் பீஹா மாத்தும், நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது கண் குளிர்ச்சியாக நீங்கள் விரும்பக்கூடியவை எல்லாம் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். அங்கே என்ன மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த ஆன்மாவாலும் அறிந்து கொள்ள முடியாது என்று அண்ணா சொல்கிறான். சூரா சஜிதா மனப்பாடம் பண்ண வேண்டிய அத்தியாயம். அடுத்து கேளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்வார். அல்லாஹ்வுடைய சொல்கிறார், சொர்க்கவாசிகளே நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், அதன் துறையில் ஊஜுகலாம், எங்கள் முகத்தை வெண்மையாக்கவில்லையா? எங்களை இந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? எங்களை இந்த அருந்த சொர்க்கத்தில் தங்க வைக்கவில்லையா? கைஃபலான இருந்தோம், நாங்கள் எப்படி மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? அப்போ அல்லாஹ் கேட்பான், இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு தரட்டுமா? யா அல்லாஹ், இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்வான், அல் யௌம அஹ்லல்து அலைக்கும் ரிளாய், நான் இன்று உங்களுக்கு என் மீது எனது திருப்தியை இறக்கிவிட்டேன். உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன், உங்கள் மீது நான் வருத்தப்பட மாட்டேன். பதிமூன்றாவது வசனத்தில் என்ன சொல்கிறான், அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்க இன்பங்களின் மிகப்பெரிய பொருத்தம். இது கிடைத்தவுடன் சொர்க்கத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அத்தனை இன்பங்களையும் மறந்து அல்லாஹ்வுடைய அந்த ரிலா கிடைத்த அந்த நேரத்திலே அப்படியே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பிறகு அதற்கு மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முகத்தை காட்டுவார். இந்த ரப்பை பார்க்காமல் இன்று நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமோ, நம்பிக்கை கொண்டு அந்த ரப்பு அவனுடைய முகத்தை காட்டுவான். அதை விட சிறந்த முகம் வேறு முகம் இல்லை. அதை விட சிறந்த ஒரு நாள் வேறு நாளாக இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதை அப்படியே கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே நோய் இல்லாத சுகத்தை தருகிறான், கவலையே இல்லாத மகிழ்ச்சியை தருகிறான், முடிவே இல்லாத தீர்வு போகாத இன்பத்தை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் நம்மை பொருந்து கொள்கிறான், அல்லாஹ் நமக்கு தரிசனம் அவனை காட்டுகிறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மறுநிலை கிடைக்கப்பெறுவது இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அந்த மறுமை வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் அவருக்கு இந்த தௌஹீது சரியாக இருக்க வேண்டும். இப்போது புரியலாம் உங்களுக்கு தௌஹீது ஏன் கட்டளைகளின் மிக மகத்தான கட்டளை. இந்த தௌஹீதை கொண்டுதான் மனிதன் சொர்க்கத்தில் நிரந்தரத்தை அடைய முடியும், சொர்க்கத்தில் நிரந்தரத்தை அடைய முடியும். அது போன்று கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள், சிறு அல்லாஹ் தவிர்த்த பாவங்களின் மிகப்பெரிய பாவம், குற்றங்களின் மிகப்பெரிய குற்றம் இது. ஒரு மனிதன் நரகத்தில் சென்றால் அவனுக்கு அங்கே மரணம் இருக்காது. எப்படி சொர்க்கத்தில் இன்பங்கள் அதிகரிக்கப்படுமோ நரகத்திலே தண்டனைகள் அதிகரிக்கப்படும். நரக வாழ்க்கையிலே அங்கே அவனுக்கு சீல் சடங்கு குடிப்பதற்கு, கொதிக்க வைக்கப்பட்ட நீர் அவனுக்கு அங்கே குடிப்பதற்கு, நெருக்கடியான இடத்திலே வைத்து அடைக்கப்படுவான், நெருப்பு மலைகளிலே உருட்டப்படுவான், மலச்சிகள் இரும்பு சம்பத்திகளை கொண்டு அடிப்பார்கள், அவனது போர் பொதுக்கப்படும், மிக விகாரமான தோற்றம் அவனுக்கு அளிக்கப்படும், அவனுடைய தோலே 3 நாட்கள் நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு மொத்தமானதாக இருக்கும், அவனுடைய பற்கள் எல்லாம் ஒரு பெரிய மலையை போன்று காட்சியளிக்கும், அவனுடைய 2 புஜங்கள் 40 நாள் அளவு செல்லக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமாக இருக்கும். இப்படி விகாரமான தோற்றம் கொடுக்கப்பட்டு நரக காவலாளிகளால் அவன் சித்திரைகளை செய்யப்பட்டால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு அது அந்த நரகம் சிறைச்சாலையாக இருந்த சிறைப்புறமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரத்தான் என்ற அந்த குடிபானம் அதனுடைய ஒரு சொட்டு இந்த துன்யாவிலே விழுந்தால் துன்யாவையே நாசமாக்கிவிடும் என்று அப்படிப்பட்ட ரத்தாசினீன் என்ற அந்த பானங்கள் ஒருவனுக்கு குடிக்க கொடுக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை என்னவாகும்? லைத்தலகும் தாமும் இல்லாமல் பாருங்கள், காட்சி எவ்வளவு பயங்கரமானது அந்த நரகத்தின் காட்சி. எப்படி மனிதனால் பார்க்க முடியும்? ஒரு சின்ன ஒரு கற்பனை செய்து பாருங்கள், உங்களிலே ஒருவரை ஒரு வீட்டிலே வைத்து அடைக்கப்படுகிறது. உங்களுக்கு உணவு இருக்கிறது, குளிப்பதற்கு உணவு இருக்கிறது, குளிப்பதற்கு மெத்தை இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனா 5 மணி நேரத்துக்கு என்ன வீட்டுல வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க, வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் மனநிலை? சரி, இதே இதை கொஞ்சம் மேல போய் சிந்திச்சு பாருங்க. ஒருவர் பாத்ரூம் போயிருக்கிறார், தெரியாம இன்னொருத்தர் அவரை பின்னாடி இருந்து பாத்ரூம்ல கூட்டிட்டு வெளியே போயிட்டார். ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா? மனிதன் பைத்தியம் பிடித்து விடுகிறதோ, எவ்வளவு கட்டுகிறான், எவ்வளவு கட்டுகிறான், என்ன நடந்துவிடப் போகிறது? பாத்ரூம்ல அடிக்கிறதுக்கு மாணவர்கள் வருகிறார்களா? கொட்டுவதற்கு பாம்பு தேடங்கு இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. ஒரு விசாலமான இடம் தான். இருந்தாலும் நாம் ஒரு சிறு அறையிலே அடைக்கப்பட்டு விட்டோமே என்ற எண்ணமானது அவனுக்கு எப்படிப்பட்ட திடுக்கத்தை, பயத்தை, மன உளைச்சலை கொடுக்கிறது. பித்து பிடித்தவனை கொண்டு கத்துகிறான், கலர்கிறான், கத்துகிறான், தாங்க முடிகிறதா? நேரம் அதிகமாக கத்தி கத்தி கடைக்கிற பயப்படுத்தே வந்து விடுகிறான். சில பேருக்கு இப்படி சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கான். லிப்ட்ல செல்லும் போது சில நேரங்களில் லிப்ட் லாக் ஆயிருக்கான். எப்படி இருக்கும் பாருங்கள், கண்டிப்பா உதவி வந்துவிடும். 5 நிமிடத்திலோ 10 நிமிடத்திலோ என்று இருக்கும் பொழுது எவ்வளவு மனம் பதட்டப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனை நரகத்திலே நெருக்கமான ஒரு இடத்திலே அடைத்து வைக்கப்பட்டு சங்கரிகளால் அவன் கட்டப்பட்டு மனசுகளால் அவன் தொடர்ந்து அடிக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அந்த தண்டனை நிறைந்த நரகத்திற்கு ஒரு மனிதனை தள்ளக்கூடியது எது? இப்போது உங்களுக்கு புரியலாம் ஏன் சிறுக்கு என்பது அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம், அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடிய செயல். இது எல்லா நோய்களை விட கொடியது. ஏன் நோய்களுடைய இறுதி என்ன? மூன்றுதான். ஆனால் சிறுக்குடைய இறுதி என்ன? நிரந்தரமான நரகம். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்கவே முடியாது. கல்லா வல்லான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதின் லமஹ்ஜூபூன். சொர்க்கவாசிகளுடைய இன்பங்களில் பெரிய இன்பம் அல்லாஹ்வின் முகத்தை பார்ப்பது. நரகவாசிகளுடைய துன்பத்தில் வேதனையில் பயங்கரமான துன்பம் அல்லாஹ்வை நாம் பார்த்து உரையிட முடியாது என்ற அந்த தடை. வழிபாட்டை கொண்டு நாம் ஒருமைப்படுகிறது. அல்லாஹ் அடுத்த பாவங்களில் மிகப்பெரிய பாவம் சிறு. அப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து இன்று பெரும்பாலான மக்கள் இதை உணராத காரணத்தால் தௌஹீதுடைய அருமை தெரியாதவர்களாக, சிறுக்குடைய விபரீதம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக சொல்கிறார் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு கீழே வைக்காதீர்கள். அப்ப இந்த தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை நாம் உணரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய தௌஹீதை எனக்கு பாதுகாத்துக் கொடு, என்னுடைய ஈமானை சிறுக்கு கலக்காமல் எனக்கு பாதுகாத்துக் கொடு. ஒரு மனிதனுக்கு இதனுடைய அருமை எந்த அளவு தெரியுமோ அப்போதுதான் அவனுக்கு பயம் வரும். உதாரணத்திற்கு ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ அவ்வளவு அவனுக்கு பயன்படும். இந்த செல்வத்தை எப்படி பாதுகாப்பது என்று ஒரு இடத்துல செல்வமே இல்லை என்றால் அவனுக்கு பயம் இருக்குமா? தமிழில் என்ன சொல்வோம், மடியிலே கனம் இருந்தால்தான் மனதிலே பயம் இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் அபி உலைக்கா கிதாபுல் ஈமானிலே படித்து பாருங்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், தாபியங்களிலே மிக மூத்த தாபியை அப்துல் ரஹ்மான் இப்னு அபி உலைக்கா அவர்கள் சொல்கிறார்கள், நான் 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்திருக்கிறேன், 30 சகாபாக்களிடத்தில் கல்வி படுத்திருக்கிறேன். அந்த 30 சகாபாக்களும் தங்களது ஈமானை குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள். சொல்கிறார், மாதை அழைத்து ஏனைய சகாபாக்களை அழைத்து வாருங்கள், உட்காருவோம், நமது ஈமானை புதுப்பிப்போம், ஈமானை பலப்படுத்துவோம் என்று. ஏன்? அவர்களுக்கு தெரிந்தது இந்த ஈமான் சரியாக இருந்தால்தான் சொல்கிறோம். ஈமானிலே தடுமாற்றம் குழப்பங்கள் கலப்படம் ஏற்பட்டுவிட்டால் சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்து இருந்தார்கள், புரிந்திருந்தார்கள். எனவே அதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் என்கிறார்கள். சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை நாம் உணரும் போது, இதை பற்றி அதிகம் அதிகமாக பேசும் போது, அதிகம் அதிகம் கேட்கும் போது, நாம் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் இந்த தௌஹீதை முன்னிலைப்படுத்தி தௌஹீதிலே எந்த விதமான இடைவெளிகளோ தௌஹீதிலே எந்த விதமான கலந்தமோ ஏற்படாமல் நாம் உணரும் போதுதான் இந்த ஈமானுடைய அருமை தெரியும், இந்த ஈமானுடைய தௌஹீதுடைய முக்கியத்துவம் தெரியும். சிறுக்குடைய அந்த விபரீதத்தை புரியும் போதுதான் இந்த சிறுக்கிலிருந்து பயந்து விரண்டு ஓடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பாடல்களுக்குள்ளே செல்வோம். இந்த ஒரு 3 அடிப்படைகள் இமாம் முஹம்மது பின் அப்துல்லாஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களோ அந்த விஷயத்தை நாம் இப்போதிலிருந்து படிக்கப் போகிறோம். இதுவரை சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சிருக்கா இன்ஷா அல்லாஹ்? فَإِذَا قِيلَ لَكَ مَا الْأُصُولُ الثَّلَاثَةُ الَّتِي يَجِبُ عَلَى الْإِنْسَانِ مَعْرِفَتُهَا. மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள் என்ன என்று கேட்கப்பட்டால் பதில் சொல்லு. தனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக وَنَبِيَّهُ مُحَمَّدًا صلى الله عليه وسلم தனது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களே, இந்த 3 அடிப்படைகள், அல்லாஹுவை அறிவது, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிவது, அல்லாஹுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவது. فَإِنْ قِيلَ لَكَ مَنْ رَبُّكَ فقل ربي الله الذي رباني وربى جميع العالمين بنعمه وهو معبودي ليس لي معبود سواه والدليل قوله تعالى الحمد لله رب العالمين. உன் ரப்பு யார் என்று உங்களிடம் கேட்கப்பட்டால் அதற்கு நீ சொல், என் ரப்பு அல்லாஹ், அவன்தான் என்னை படைத்தான், எல்லா படைப்புகளையும் அவன்தான் படைத்தான், அவன்தான் வளர்க்கிறான், அவனே நான் வணங்கும் இறைவன், அவன்தான் நான் வணங்கும் இறைவன், சிவாபு, வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் முன்னுக்கு பல முறை மனதில் சொல்லி பாருங்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் உணர்வீர்கள், உங்களுடைய லாயலாக இல்லாமின் அந்த வாசகத்தை நீங்கள் உணர்வீர்கள். எனது ரப்பு அல்லாஹ், அவன்தான் என்னை படைத்தான், எல்லா படைப்புகளையும் அவன்தான் படைக்கிறான், அவன்தான் வளர்க்கிறான், அவன்தான் நான் வணங்கக்கூடிய இறைவன், எனக்கு அவனை தவிர வணங்கக்கூடிய இறைவன் வேறு யாருமே இல்லை. நாம் ரப்பு என்று ஏற்றுக்கொள்வோம். அதாவது எப்படி அறியான், அல்லாஹ்வை தனது ரப்பாக ஏற்றுக்கொள்வது. அப்ப ரப்பு என்றால் யார்? படைத்தவன், பரிபாலிப்பவன், வளர்க்கக்கூடியவன், மஅபூத், அவன்தான் நான் வணங்க வேண்டிய இறைவனும். இதற்கு ஆதாரமாக இமாம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள், அன்றாடம் நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அப்ப குல்லு மா ஸிவல்லாஹு ஆலமும், அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் ஆலம் என்று சொல்லப்படும். வஅன வாஹிதுன் மின் தாலிகல் ஆலமீன், நான் அந்த அகிலத்தில் நானும் ஒருவன். அப்ப அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் ஆலம் என்று சொல்லப்படும். அந்த ஆலம், அந்த ஆலமில், அந்த படைப்பினங்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். சரி, அல்லாஹுவை நீ உன்னுடைய ரப்பு என்பதாக சொல்கிறாயே, உனது ரப்பை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? இப்ப நாம் நம்ம அதிகமானவர்கள் அல்லாஹ் என்று சொல்கிறோம், ஆனால் அல்லாஹுவை அறிவதற்கு அவர்கள் நேரம் செலவழித்தார்களா? ஏதாவது அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்களா? உதாரணத்திற்கு சகோதரிகளே, இன்று நமது முஸ்லிம்களுடைய ஈமானின் பலவீனத்தை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்றால், யாரை நீங்கள் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக, மார்க்கத்தை பேணக்கூடியவர்கள் நினைக்கிறீர்களோ, அப்படி ஒரு 10 பேரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய என்ன அறிவு இருக்கிறது என்று நீங்கள் சோதிப்பதற்கு ஒரு பெரிய எக்ஸாம் எல்லாம் நீங்கள் வைக்க வேண்டாம். சூரத்துல் இஸ்லாமுக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டுப்பார். சூரத்துல் இஸ்லாம் அந்த ஒரு சின்ன அத்தியாயம், 118 அத்தியாயம், அன்றாடம் தொழுகையிலே அவர்கள் ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்திற்கு அர்த்தம் அவர்களுக்கு சரியாக தெரியுமா? அதாவது தெரியுமா என்றால், சும்மா யாரோ பேசும்போது கேட்டதை வச்சதல்ல. குர்ஆனை எடுத்து அதற்குரிய தர்ஜுமாவை எடுத்து அதை சரியாக படித்து மனப்பாடம் செய்து மனதிலே எழுதி வைத்திருப்பது. பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவிலே நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்று. காலை மாலை ஓடுவார்கள், அல்லது வேறு கடந்திருக்காகவும் ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த சூராவிலே யாரை பற்றி சொல்லப்படுகிறது? என்னை படைத்த ரப்பை பற்றி சொல்லப்படுகிறது, அவனுடைய சிப்பத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது? அந்த சூராவிலே சொல்லப்பட்ட சிப்பம், அல்லாஹ்வுடைய சிப்பத்தை பற்றி அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சூராவை நீ நேசித்ததால் அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தில் அனுப்பிவிட்டான். இந்த சூராவை
நீ நேசித்ததால் அல்லாஹ் உன்னை சொர்க்கத்திற்குள் அனுப்பிவிட்டான். இந்த சூராவை நீ நேசித்ததால் அல்லாஹ்வும் உன்னை நேசித்து விட்டான். சஹீஹுல் புகாரி அறிவிப்பு. எப்படிப்பட்ட மகத்தான சூரா இது! குர்ஆனுடைய வசனங்களில் மிக மகத்தான ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி. எத்தனை இந்த முஸ்லிமான ஆண் பெண்களுக்கு இந்த ஆயத்துல் குர்சிக்கு சரியாக அர்த்தம் தெரியும். ஒரு காகிதத்தை கொடுத்து எழுதுங்கள் என்றால் அப்படியே அந்த சூராவை எழுதி அல்லது அந்த சூராவிற்கு அந்த அர்த்தத்தை மனப்பாடமாக சரியாக எழுதக்கூடிய அளவுக்கு மனதிலே எத்தனை பேருக்கு இந்த சூராவின் அர்த்தம் இருக்கிறது. இப்ப கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாம் ஈமானிலே எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்று நம்ம நினைச்சிருக்கிறோம். நம்மள மாதிரி யாரு ஹிஜாபு பண்றது, நம்மள மாதிரி யாரு மார்க்கத்தை பண்றது, நம்மள மாதிரி யாரு பயான் செய்யறதுன்னு சொல்லி என்னென்னமோ பல விஷயங்களை நாம் நம்முடைய ஈமானுக்கோ அல்லது நம்முடைய அந்த ஏதோ ஒரு தரஜாவுக்கோ நாம் அமைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை அறியக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு பலவீனமாக இந்த உம்மத் இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன எச்சம். அப்ப அல்லாஹ்வை அறிவது என்றால் என்ன? அவனுடைய புத்தகத்தில் அல்குர்ஆனிலே அல்லாஹ் அவனை எப்படி வர்ணித்திருக்கிறார் என்பதை அறிந்து அல்லாஹ்வை அறிவது. நமது கற்பனைகளுக்கு ஏற்ப அல்ல. எதுவரை குர்ஆனை நீங்கள் திறந்து படிக்க மாட்டீர்களோ அல்லாஹ் அவனுடைய வர்ணனைகளை பற்றி அவனுடைய சிபத்துகளை பற்றி சொல்லி இருப்பதை திரும்ப 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 படித்து 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 அல்லாஹ்விடத்திலே யாருந்தா இது எனக்கு புரியவை, யாருந்தா எனக்கு இதை புரியவை, உனது சிபத்துடைய மகத்துவத்தை என்ற உள்ளத்திலே நீ இருந்து என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மாட்டோமோ அல்லாஹ்வை பற்றி ஞானம் வராது. ஏன் அந்த சிறு தோழர் இப்னு அப்பாஸ் அவருக்கு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அல்லிமஹு தத்வீன், யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனின் விளக்கத்தை நீ கற்றுக்கொடு என்று. அந்த சஹாபி அவர் எந்த சூரத்தில் இருக்கிறார் அதிலே புரிந்திருப்பார், அதை ஓதாமல் அவரால் தொழுகையை முடிக்க முடியவில்லை, ரகாத்தை முடிக்க முடியவில்லை. நாம் புரியாத ஒன்றை அவர் புரிந்திருக்கிறார், சிபத்துர் ரஹ்மான், அதை ஓதாமல் என்னால் இருக்க முடியாது என்று நபி சொன்னார்கள். அல்லாஹ் உன்னை விரும்பிவிட்டான், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துவிட்டான். அப்ப எனவேதான் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை நீ அறிந்து எப்படி அறிந்து கொண்டாய் என்று கேட்கப்பட்டால், பகுல்பி ஆயாதி, நான் அவரை அவருடைய அத்தாட்சிகள் மூலமாக, அத்தாட்சிகள் என்றால் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக, அவருடைய படைப்புகள் மூலமாக அறிந்து கொண்டேன், அவருடைய அத்தாட்சிகள் மூலமாக குர்ஆனின் மூலமாக அறிந்து கொண்டேன். அப்ப அல்லாஹுவை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய கலப்படம் செய்யப்படாத மாற்றப்படாத மிக சரியான நூல் எது இப்போது நமது கையில மீதம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குர்ஆன். அப்ப இந்த குர்ஆனை ஓதுவது ஈமானை அதிகப்படுத்தும். வஜிதா சுலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. சூரா அன்ஃபால் 6வது வசனம். இந்த யோசித்து பாருங்கள், குர்ஆன் நமக்கு முன்னாலும் ஓதப்படுகிறது, நாமும் இமாமுக்கு பின்னால் தொழுகிறோம், என்ன ஈமான் அதிகரிக்கிறது? ஏன் அதனுடைய அர்த்தமே தெரியவில்லையே, என்ன தெரிய போ, என்ன நாம் அதிலிருந்து உணரப்போகிறோம்? அர்த்தமே தெரியவில்லை என்றால் என்ன உணரப்போகிறோம்? சரி, இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நம்மிட எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய குர்ஆனோடு அவர்கள் எஞ்சிருக்கக்கூடிய தொடர்பை அவர்கள் சோதித்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு சின்ன டெஸ்டிங், நீங்கள் மஸ்ஜிதிலே தொழுகிறீர்கள், சரியா? தனியாக தொழும் போது மனப்பாடம் செஞ்சு சூறாக ஓதுறீங்க, சரி? ஒருவேளை மனப்பாடம் செஞ்ச சூறா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை சூறா மனப்பாடம் தெரியும் அது அவங்களுக்குள்ள விஷயம். சரி, மனப்பாடம் செய்த சூறாவில் எத்தனை சூறாக்களுக்கு அர்த்தம் தெரியும் அது இரண்டாவது விஷயம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியுதுன்னு ஒரு தனி கேள்வி. சரி, சில நேரத்தில் நீங்க உங்க ஊரெல்லாம் விட்டுருவேன், உம்ராவுக்கு மக்காவுக்கு போறீங்க, அல்லது மக்காவில் தொட வைக்கக்கூடிய சில தொழுகை காட்சிகளை நீங்க டிவியில பாக்குறீங்க. அந்த நேரத்தில் அந்த தொட வைக்கக்கூடிய இமாம்கள் கதறி அழுவதை பார்க்கிறோம், அவர்கள் வீறிட்டு அழுவதை பார்க்கிறோம், திரும்பி திரும்பி அனுமதிப்பார்கள். ஆயத்தை ஆரம்பிக்கிறார் அவனால், ஆனால் அவனால் ஓட முடியவில்லை, நிற்கிறார், அழுகிறார், திரும்ப ஓத நினைக்கிறார், அழுகிறார், திரும்ப ஓத நினைக்கிறார், ஓட முடியவில்லை. நம்மில எத்தனை சகோதர சகோதரிகள் அது என்ன வசனம் என்று தேவையாக படித்து பார்க்கும், எவ்வளவு உணர்வற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு இதை விட ஒரு உதாரணம் தேவையா? ஏன் இமாம் அந்த இடத்தை அழுகிறார்? அது என்ன சூரா? அது என்ன ஆயத்தை ஓடி அப்படி அழுந்திருக்கிறார், அழுகிறார்? ஏன் அவருக்கு வந்த உணர்வு எனக்கு வரவில்லை? சிரிச்சு பார்த்திருக்கிறோமா? சொல்றது புரியுதுங்களா? என்ன செய்யணும்? குரானை நாம் எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம்? ஏன் அவர் அழுகிறார்? எனக்கு அழுது வரல. சரி, எதற்கு என்னத்தை ஓடி அவர் அழுதார் என்பதை குறைஞ்சது படித்தாலும் பார்ப்போம். சூடு வருதோ, சுரணம் வருதோ, உணவு வருதோ, இரண்டாவது வாழ்க்கை முதல்ல அதுக்கு அர்த்தம் தான் என்ன, எங்கிருந்து அதை ஓடினார். எத்தனை பேர் உங்களாவுக்கு போறாங்க, கூட்டமா போய் தொழுது திரும்புறாங்க. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த குர்ஆனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கக்கூடிய ஈமான் என்பது, இது சஹாபாக்களுடைய அந்த மொழியிலே சொல்ல போனால் இது ஒரு போலியான தொடர்பு, போலியான ஏதோ நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர் ஓதினார், அறிகிறார், என்ன வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கூட அறிவதற்கு ஆர்வம் இல்லாமல் அந்த கொள்கையிலிருந்து திரும்பினால், அந்த இடத்தை விட்டு திரும்பினால், தொழுதவர்கள் யார் ஊமியங்களா, முஸ்லீம்களா, யார் இவர்கள் கேட்கிற கேள்வி புரியுது? ஏதோ அவர் இருக்கோ ஓதினால் சடங்கு, நீங்கள் தொழுது தொழுகை அல்ல, சடங்கு, ஒரு சடங்கை நிறைவேற்றுவீர்கள். எனவேதான் சடங்கு என்றால் என்ன, நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், உணர்வு இல்லாமல், அர்த்தம் இல்லாமல், புரியுதல் இல்லாமல், சமுதாயத்துக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒன்றைத்தான் சடங்கு என்று சொல்லணும். ஒரு சகோதரர் இஸ்லாமிற்கு வந்தார், அவரோட பயணத்திற்கு சென்றோம், சுபூகத்தோட ஜமாத்துக்கு போய் தொழுதோம். தொழுது முடிச்ச உடனே என்னை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார். உட்கார வைத்து என்ன கேட்கிறார், இந்த சுபூக தொழுகையில இமாம் என்ன சூரா ஓதுனாங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த சூராவுடைய பெயரை சொன்னவுடன் அதை எடுத்து கேட்கிறார், அதை ஓத சொல்கிறார், மீண்டும் திரும்ப அதனுடைய அர்த்தங்களை படிக்க சொல்கிறார். புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொள்வோம், என் இறைவனுடைய வசனங்கள் இந்த தொழிலே என் காலிலே ஓதப்பட்டன, ஆனால் என்னுடைய அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் நான் திரும்பி சென்றால் இது எனக்கு கேவலம் அல்லவா என்று ஒரு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர் அவருடைய ஈமானால் உணவை உணர்கிறார் என்றால் நம்முடைய ஈமானுடைய நிலையை மீண்டும் பார்க்கிறோம். எனது ரப்பு எனக்காக இறக்கிய இந்த வேதத்திலே இந்த இமாம் மூலமாக அவர் என்ன அல்லாஹ் என்ன ஓத வைத்தார், அல்லாஹ் என்ன ஓத வைத்தான் என்பதை கேட்டு அவருடைய அர்த்தத்தை புரிந்து அழுகிறார், மேலும் மேலும் அதை திரும்ப திரும்ப படிக்கிறார் என்றால் இன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய வசனம் நீங்கள் புறக்கணித்தால் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அவர்களுடைய சகோதரிகளே, இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமிக்க அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு பகிராசிமாய் அல்லாஹுடைய வேத வசனங்களைக் கொண்டு நான் அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன், அல்லாஹ்வுடைய படைப்புகளைக் கொண்டு நான் அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்ன, இரவு பகல் சூரியன் சந்திரன் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இன்னும் இவற்றில் உள்ள எல்லா படைப்புகளும், இந்த படைப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதன், இந்த இப்படி பிரம்மாண்டமான படைப்புகள் படைக்கப்பட்டு அந்த படைப்புகள் அப்படியே அதனுடைய அந்த ஒழுங்கிலே இயங்கிக் கொண்டிருப்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய மனிதன் கண்டிப்பாக இதை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வான். இந்த படைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒன்று, இதை உருவாக்கிய ஒருவன் கண்டிப்பாக இருக்கிறான், இதை இயக்கக்கூடிய ஒருவன் கண்டிப்பாக இருக்கிறான் என்பதை அவன் தெளிவாக அறிந்து கொள்வான். இதற்கு உதாரணமாக ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள் இருக்க ஒரு முக்கியமான வசனத்தை இமாம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். 41வது அத்தியாயத்தின் 37வது வசனம், வமின் ஆயாத்திஹி லைலு வன்னஹார் والشمس والقمر لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون. அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று, அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று இரவும் பகலும். சூரியனும் சந்திரனும், நீங்கள் சூரியனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள், சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள், இவற்றை படைத்த அல்லாஹ்விற்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள். அந்த ஒரே இறைவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், அப்ப நீங்கள் உண்மையிலே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் இவற்றை படைத்த கடவுளை வணங்குங்கள், படைக்கப்பட்ட இந்த படைப்புகளை வணங்காதீர்கள். இதுவும் தாவாவுடைய வசனங்களிலே ஒரு முக்கியமான வசனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சூரத்துல் ஆறாம் 54வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி கலக்க ஸமாவாதி வல் அர்த ஃபி சித்தி அய்யாமின் தும்ம ஸ்தவா அலல் அர்ஷ் يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين. எப்படி சொல்கிறான், நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் தான். ஒரு முஸ்லீம் அல்லாதவரை பார்த்து நீங்கள் பேசும்போது இப்படித்தான் சொல்ல வேண்டும். உன்னை படைத்த உனது இறைவனாக அல்லாஹ் சொல்கிறான். உங்களது இறைவனாக அல்லாஹ் தான் கலகத்தமாவான், வானங்களை படைத்தான், பூமியையும் படைத்தான் ஆறு நாட்களில். ஏன் அல்லாஹ் ஆறு நாட்களிலே படைத்தான்? ஒரு ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு சபவின் அடிப்படையை ஏற்க வேண்டும் என்பதற்காக. பிறகு அரசின் மேல் அவர் உயர்ந்து விட்டான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அரசுக்கு மேல் அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு உயர்ந்திருக்கிறான். இரவால் பகலை பொருத்துகிறான், அது வெகு தீவிரமாக அதை பின்தொடர்கிறது. இரவால் பகலை அவன் போர்த்தி விடுகிறான். பகல் என்ற வெளிச்சத்தை இரவு என்ற அந்த இருளை கொண்டு போர்த்தும் போது இரவை நீங்கள் அணுகிறீர்கள். வருஷம் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தான். இவையெல்லாம் அவருடைய படைப்பினங்கள், அவருடைய கட்டளைக்கு உட்பட்டவை. அவருக்கு தான் சொந்தமானது படைக்கும் மாற்றலும், அவற்றில் அதிகாரம் செலுத்தும் மாற்றலும், படைப்பினங்களும் அதன் ஆட்சியும் அவருக்கே உரியன. அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் மிக்க பாக்கியம் பொருந்தியவன். சூர ஆலை அண்ணாருடைய கடைசி வசனங்கள், அல்லாஹுடைய சூரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்திலே எந்திரிக்கை எழும்பொழுது கண்டிப்பாக இந்த வசனத்தை ஓதுவார்கள். இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு யார் இந்த வசனத்தை சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு நாசம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 190வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலே, இரவு பகல் மாறி மாறி வருவதிலே அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் யாரை அறிவுடையவர்கள் என்று சொல்கிறான்? இந்த மக்கள் சர்டிபிகேட்களை குவித்து வைத்திருக்கிறார்களோ பெரிய பெரிய படிப்புகளை படித்து அவர்களை அல்லாஹும் தலா அறிவாளிகள் என்று சொல்லவில்லை. யாரை சொல்கிறான் அறிவாளிகள் என்று? அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அத்தாட்சிகளை உணரக்கூடியவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதா, நின்ற நிலையில் உட்கார் நிலையில் வாலாலும்பியும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி, வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டிருப்பதை சிந்திப்பார்கள். ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்தினா, சிந்திக்க சிந்திக்க அவர்களது நாவிலிருந்து இந்த வார்த்தை வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கள் இறைவா, இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை, சுபஹான, நீ மகா பரிசுத்தமானவன், ஃபக்கீனா அஸாபன்னார், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். ரப்பனா இன்னக மன் துதுகினி நார ஃபக்கத் அஸ்ஸைதா வமா லில் ஸாலிமீன மின் அன்ஸார், எங்கள் இறைவா நீ யாரை நரகத்தில் நுழைத்தாயோ அவரை கேவலப்படுத்தி விட்டாய், அநியாயக்காரர்களுக்கு உதவக்கூடியவர் எவரும் இல்லையே. அல்லாஹுத்தாலா அறிவாளிகள் என்று யாரை சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திப்பவரை பற்றி. அப்ப இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம்? நமது வாழ்க்கையில் நமது அன்றாட இரவு பகல் நேரத்திலே அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதற்கென்று சில நேரத்தை நீங்கள் ஒதுக்கியே ஆக வேண்டும். அப்படி ஒதுக்கும் போதுதான் அந்த உணர்வு வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவா இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய அந்த படைப்பை உணர்வார்கள், படைத்த இறைவனின் மகத்துவத்தை உணர்வார்கள். அடுத்து பார்வையில் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவதாக மூன்று அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை என்ன? ரப்பை அறிந்து கொள்வது. அந்த ரப்பியார் அல்லாஹ், அவன் தான் எனது ரப். அதாவது என்னை படைத்தவன், அகிலங்களை படைத்தவன், என்னை வளர்ப்பவன், அகிலங்களை வளர்ப்பவன், அவன் தான் எனது மஹ்பூத், நான் வணங்கக்கூடிய இறைவன். லைசலி மஹ்பூதும் சிவாஹு, அவனை தவிர எனக்கு வணங்கக்கூடிய இறைவன் வேறு யாருமே இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை அறக்குறைகளும் அவன் எனக்கு கொடுத்திருந்தான் என்று அல்லாஹ்வை ரப் என்று நாம் உணரும் பொழுது அடுத்து சொல்கிறார்கள், அந்த ரப்பை தான் நாம் வணங்க வேண்டும். அகிலங்களை படைத்தவன் தான் நாம் வணங்குவதற்கும் தகுதியானவன். இதற்கு ஆதாரமாக சொல்கிறார்கள் சூரா அல் பக்ராவுடைய 21-22 ஆகிய இரண்டு வசனங்களை, யா அய்யுஹன் நாஸ் உஃபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன் அல்லதி ஜஅல லகுமுல் அர்தா ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஅ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராதி ரிஸ்கன் லகும் ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதா வஅன்தும் தஅலமூன். மனிதர்களே, எப்படி அழைக்கிறார்? எல்லா மக்களையும் பார்த்து ஆதமுடைய சந்ததிகள் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். வணங்குங்கள், யாரை? ரப்பக்கும், உங்கள் ரப்பை வணங்குங்கள். அப்ப நீங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது உனது கடவுளை வணங்கு. உனது கடவுள் யார்? உன்னை படைத்தவன் உனது கடவுள். அந்த காலத்துக்கும் உங்களை படைத்தவன், உன்னதில் பவனிக்கும் உங்களுக்கு உருளவர்களை படைத்தவன். தத்தப்பும் அந்த உண்மையாக படைத்த கடவுளை வணங்கும் போதுதான் நீங்கள் இறைச்ச உடையவர்களாக ஆவீர்கள். அப்ப மாற்றுவாத மக்கள் அவர்கள் பொய்யான தெய்வங்களை வணங்குகிறார்களே, அதன் மூலமாக அவர்கள் தக்குவா உடையவர்களாக தங்களை ஒரு பயபக்தி உடையவர்களாக வெளித்தோற்றத்திலே காண்பித்துக் கொண்டாலும் உண்மையிலே அவர்களுடைய உள்ளத்திலே தக்குவா இருக்காது. உண்மையான இறையத்தை, இறை பக்தியை அடைய வேண்டும் என்றால் படைத்த உண்மையான இறைவனைத்தான் வணங்க வேண்டும். கட்டிடமாக குடிக்கக்கூடிய நீரை இறக்கி இருக்கிறார். அந்த தண்ணீரின் மூலமாக கனி வர்க்கங்களிலே தாவர வர்க்கங்களில் உங்களுக்கு உணவை அவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆகவே அந்த அல்லாவுக்கு சமமாக இணைகளை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள். வரந்தும் தடமும் நீங்கள் இவற்றை தெளிவாக அறிந்து கொண்டே, நீங்கள் இவற்றை தெளிவாக அறிந்து கொண்டே, எதை? படைத்தவன் அல்லாஹ்தான் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டே, படைத்த இறைவனுக்கு இணை இல்லை என்பதை தெளிவாக அறிந்து கொண்டே, நீங்கள் வணங்கக்கூடிய எதுவும் எதையும் படைக்கவில்லை என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டேன். புரியுதுங்களா? நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு இணைகளை ஆக்காதீர்கள். எதை அறிந்து கொண்டேன்? அல்லாஹ்தான் இவற்றை படைத்தான், மனிதர்கள் வணங்கக்கூடிய எதுவும் இவற்றை படைக்கவில்லை, படைத்த இறைவனுக்கு இவற்றில் எதுவும் இணை இல்லை என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கரத்தில் தான் படைப்பு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, உணவளித்தல் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இதில் எந்த விதமான இணை துணை இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வணக்க வழிபாட்டிலே நீங்கள் எப்படி அவனுக்கு இணை வைக்கிறீர்கள்? قال ابن كثير رحمه الله القائل لهذه الاشياء هو المستحق للعباده. ابن كثير رحمه الله يقول: இந்த பொருட்களை படைத்தவன் தான் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன். இவற்றை படைத்தவன் தான் நாம் வணங்குவதற்கு தகுதியாகும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் யார்? இஸ்மாயில் இப்னு ஹுதாம். இவருடைய பெயர் இஸ்மாயில். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரசித்தி பெற்ற மாணவர்களில் ஒருவர். ஹிஜ்ரி 774, ஹிஜ்ரி 774 அவர்கள் மரணிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் படைத்தவன் தான் நாம் வணங்குவதற்கும் தகுதியானவன். முதலாவது அடிப்படை அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. அல்லாஹ்வை எப்படி அறிவது? அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அறிவது, அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டு அறிவது. அதற்குத்தான் இந்த இரண்டு வசனங்களை அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு இமாம் இப்னு கதீருடைய இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். யார் இவற்றையெல்லாம் படைத்தானோ அவன் தான் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன். அல் முஸ்தஹிக்குல் இபாதா வல்லாஹு இபாதத்தி லதி அமரல்லாஹு பிஹா. அல்லாஹ் ஏவிய வணக்க வழிபாடுகள். இபாதத் என்றால் என்ன? சொல்லோ செயலோ எண்ணமோ எவற்றையெல்லாம் அல்லாஹ் விரும்புகிறானோ, அல்லாஹ் செய்ய சொல்லி இருக்கிறானோ இவை எல்லாம் இபாதத். அல்லாஹ் விரும்பிய சொல் செயல் எண்ணங்கள் இவையெல்லாம் இபாதத். இப்ப இபாதத்துடைய வகைகள் ஏராளம் இருக்கின்றன. உதாரணமாக திஸ்ருல் இஸ்லாம் வல் ஈமான் வல் இஹ்சான் ومنه الدعاء والخوف والرجاء والتوكل والرغبة والرهبة والخشوع والخشية والإنابة والاستعانة والاستعادة والاستغاثة والذبح والنذر وغير ذلك من أنواع العبادة التي أمر الله بها كلها. دنيا الله قتل يتغنك ولبادر فلا أولنا ودارنا معها إسلام. அப்ப இஸ்லாம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை வணங்குவது. இரண்டாவது ஈமான், இதுவும் அல்லாஹ்வை வணங்குவது. மூன்றாவது இஹ்சான், துஆ அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது. அல்லாஹ்வை பயப்படுவது, ஹஷ்யா அல்லாஹ்வை பயப்படுவது. ஒவ்வொன்றுக்கும் இடையில வித்தியாசம் இன்ஷாஅல்லாஹ் சொல்லுவோம். ரஜா அல்லாஹ்வை ஆதரவு வைப்பது. தவக்குல் அல்லாஹ்வை சார்ந்து அவனை நம்பி இருப்பது. ரஹ்பா அல்லாவை ஆசை வைப்பது. ரஹ்பா அல்லாவை பயப்படுவது. நான்கு வார்த்தைகள் அல்லாவை பயப்படுவதற்கு சொல்லப்படும். அல்லாவை பயப்படுவதற்கு நான்கு வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். ஒன்று தக்வா, இரண்டாவது ஹவுஸ், இரண்டாவது ஹவுஸ், மூன்றாவது ஹஷ்யா. ஹவுஃப் யகாஃபு. தக்வா என்பது இத்தகா எத்தகி என்பதிலிருந்து. ஹவுஃப் ஹாஃப யகாஃபு ஹவுஃபன். ஹஷ்யா ஹஷிய யக்ஷா ஹஷ்யதன். நான்காவது ரஹ்பதன். ரஹப யர்ஹபு ரஹ்பதன். அடுத்து குஷூர், இதுவும் உள்ளத்தால் நடுங்குவது, பயந்து நடுங்குவது. இனாபா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. இஸ்திஆனா அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது. இஸ்திகாஸா அல்லாஹ்விடத்தில் ரட்சிப்பை தேடுவது. இஸ்திஆதா அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடுவது. ஜபஹ் அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுவது. நஜ்ர் அல்லாஹ்வுக்காக நேர்த்தி செய்வது. இன்னும் இவை போன்ற பல உள்ளன. கேட்டுக்கொண்டே வாருங்க. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு அர்த்தம் இன்ஷால்லாஹ் விளக்கம் வரும். வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவருக்கே செய்ய வேண்டும். இப்படித்தான் அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். சரியா? இப்ப பேர் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகள் உதாரணத்துக்கு. இன்னும் எத்தனை வணக்க வழிபாடுகள் இருக்கின்றனவோ அந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் யாருக்கு மட்டுமே செய்ய வேண்டும்? அல்லாஹ் ஒருவருக்கு மட்டுமே செய்ய வேண்டும். இதற்கு என்ன ஆதாரம்? ஏற்கனவே இந்த வசனத்தை இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
சூரத்துல் ஜின் 18வது வசனம். மஸ்ஜித்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, ஆகவே அவற்றில் அல்லாஹ்வுடன் மற்றொருவரை நீங்கள் பெயர் கூறி அழைக்காதீர்கள். யாருலா என்று சொல்லும் பொழுது நீங்கள் இன்னொருவரை யா மொய்தீன் என்றோ யா ரசூல் என்றோ யா ஹாஜா என்றோ அழைக்காதீர்கள். நீங்கள் பெரும்பாலான ஊர்களிலே, குறிப்பாக கிராமத்திலே நமது வயசான மூதாட்டிகளை பார்த்தீர்கள் என்றால், யா அல்லாஹ் என்று சொல்வதை விட யா ரசூல் அல்லாஹ் என்று சொல்வதோ அல்லது யா மொய்தீன் என்று சொல்வதோ அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். வீட்டை கூட்டும் பொழுது யா மொய்தீன் உங்க பாதுகாவல்ல வீட்டை பாதுகாத்துன்னு சொல்லி போட்டுருவாங்க எத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் அதாவது நல்லா பாதுகாக்க வேண்டும். குழந்தை பிறக்கிற நேரத்தில் தாய்க்கு பிரசவ வேதனை குறைய வேண்டும் என்றால் உட்கார்ந்து யாமீதின்னு ஓதிக்கிட்டு இருந்தா சீக்கிரம் பிரசவ வேதனை குறைஞ்சி சுகப்பிரசவம் ஆயிடும். நம்பக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா? நல்லா பாதுகாப்பாடா, எவ்வளவு சிறுக்கு குறையோடு இருக்கிறது பாருங்கள். உணர்வே அவர்கள் ஏன் தெரியவில்லை. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? அவர்களுக்கு சரியாக படித்துக் கொடுக்கப்படாத வழிபாட்டிலே எந்த ஒன்றையாவது எதையாவது தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், அந்த தொழுகையில் உள்ள ஒரு செயலாகவே இருக்கட்டும், உருப்புவாக இருக்கட்டும், சுஜுதாக இருக்கட்டும், எந்த ஒன்றையாவது அல்லாஹ் அல்லாதவருக்கு ஒருவர் செய்தால் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் யாராவது எதையும் செய்தார், அவர் யார்? அதுல கடைசியில் சொல்லணும் பார்க்கலாம், தூங்குறாங்களா முஷிருக்காங்களா? முஷிரிக்கும் அவர் முஷிரி அவர் எவ்வளவு பயங்கரமான ஒரு மாற்று சட்டம் பாருங்கள். இந்த மக்கள் எவ்வளவு அலட்சியமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் எவராவது எதையும் செய்தார், எதை செய்தாலும் சரி, அவர் முஷ்ரிக்காக இருப்பார், காபிராக இருப்பார். ஆதாரம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான் 23வது அத்தியாயத்தின் 117வது வசனம், ஒருவன் யதுஉ மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு பிஹி ஃபஇன்னமா ஹிஸாபுஹு இந்த ரப்பிஹி இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன். நபியே, எவன் அல்லாஹுடன் வேறொரு இறைவனை அழைக்கிறானோ அவனிடத்தில் அதற்குரிய ஒரு அத்தாட்சி இல்லை, ஒரு அத்தாட்சியும் இல்லை. அவனுடைய பாவ கணக்கு அவன் இறைவனிடத்தில்தான் தீர்க்கப்படும். நிச்சயமாக உண்மையை நிராகரிப்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹுடன் வேறொரு கடவுளை இறைவனை அழைப்பவரை அல்லாஹ் எப்படி சொல்கிறார் காஃபிர் என்று சொல்கிறார். இன்னமும் காஃபிர். இந்த மாதிரி வசனங்களை ஓதும் போது ஒருத்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அது என்ன சந்தேகம் என்றால், அல்லாஹுடன் வேறொரு இறைவனை அழைத்தால் அப்படித்தான் அல்லாஹ் சொன்னார். நாங்கள் அவுகாக்கிறது தானே, நல்லவர்களுக்கான அழைக்கிறோம், அவங்களை நாங்கள் இறைவன் நினைச்சு அழைக்கவில்லை. எப்படி அவங்களை நாங்கள் அல்லாத நினைச்சு அழைக்கல, கடவுளும் நினைச்சு அழைக்கல, அதனால நாங்கள் அழைக்கிறது தப்பு கிடையாது என்று சொல்லி இந்த யாமீதின் என்று சிக்கு செய்பவர்களோ, யாரோ என்று செய்பவர்களோ, யாசும் என்று செய்பவர்களோ தங்களை பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறார்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு அவர்களிடத்துல அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்காதீர்கள், அப்படி அழைப்பது சிறுக்கு குஃப்ரு, அல்லாஹ் அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் என்று இந்த வசனங்கள் எல்லாம் ஓதி காட்டப்பட்டால் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த வசனங்கள் எங்களை பற்றி இறக்கப்படவில்லை. இந்த வசனம் யாரை பற்றி இறக்கப்பட்டது?
இந்த வசனம் இந்துக்களை பற்றி இறக்கப்பட்ட வசனம். ஏனென்றால் அந்த இந்து முஷ்ரிக்குகள் தான் அந்த சிலைகளை கடவுளாக எண்ணி தெய்வங்களாக எண்ணி அழைக்கிறார்கள். எனவே அவர்களைத்தான் இந்த வசனத்தில் எச்சரிக்கப்படுகிறதே தவிர, நாங்க அவுளியாக்கிற அல்லாஹ்விடத்தில் சிபாரசு செய்பவர்கள் சொல்லி நாங்கள் அழைக்கிறோமா இல்லையா, இது வராது என்று சொல்கிறார். புரியுதுங்களா அவருடைய சந்தேகம்? ஏன்னா இந்த சந்தேகத்தையும் தெளிவா புரியணும். இந்த சந்தேகத்துக்கு என்ன பதில் என்பதையும் நீங்க சரியா புரியணும். அப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவுளியாக்களை நாங்கள் அழைப்பது அல்லாஹ் என்று நினைத்து அழைக்கவில்லை, அவர்களை ரப்பு என்று நினைத்து நாங்கள் அழைக்கவில்லை, எனவே எங்க மேல இந்த வசனம் பொருந்தாது என்று சொல்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, நீங்கள் அல்லாதவரை அழைத்தால் ரட்சிப்பதற்காக, பாதுகாப்பு தேடுவதற்காக, உங்களுக்கு எந்த ஒன்றையும் வழங்குவதற்காக, அப்படி அல்லாஹ் அல்லாத ஒருவரை இதற்காக அழைத்தாலே, அப்படி அழைக்கப்பட்டவரை நீங்கள் கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள், நீங்கள் அவரை கடவுள் என்று வாயால் சொல்லவில்லை என்றாலும் சரியே. புரியுதுங்களா? எப்ப ஒருவன் அல்லாஹ் அல்லாத ஒருவரை அவரிடத்தில் சிபாரிசை தேடி அல்லது ஒரு நன்மையை தேடி அழைப்பாரோ, அப்படி அழைக்கப்பட்டவரை கடவுள் என்று அவர் நினைக்கவில்லை என்றாலும் சரிதான், கடவுள் என்று அவர் நினைக்கவில்லை என்றாலும் சரிதான், அவர் அந்த அழைக்கப்பட்டவரை, அந்த நாடப்பட்டவரை கடவுளாக இலாஹாக ஆக்கிவிட்டார். புரியுதுங்களா? அவர் இலா என்று சொல்லவில்லை என்றாலும் சரிதான். ஏன்? இலாவுக்குள்ள, ரப்புக்குள்ள, அல்லாவுக்குள்ள அந்த தன்மையை அல்லாஹ் அல்லாதவருக்கு அவர் செய்த போது அவரை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் வைத்து விட்டார். அவரை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திலே வைத்து விட்டார். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறார், என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்து அவரை நீங்கள் கடவுளாக்கி விடாதீர்கள். அப்ப கடவுள் என்று நீங்கள் வாயால் சொல்லவில்லை என்றாலும், மனதால் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றாலும், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை அல்லாஹ் அல்லாதவருக்கு நீங்கள் செய்துவிட்டால் அவரை கடவுளாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள். புரியுதுங்களா? அலி இப்னு ஹாத்தம் என்ற ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்பாக சூரா தௌபாவுடைய 31வது வசனத்தை ஓதினார்கள். இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் துனில்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மரியம் வ மா உமிரூ இல்லா லியஅபுதுல்லாஹ் இலாஹு வாஹிதா லா இலாஹ இல்லாஹு சுபஹானஹு அம்மா யுஷ்ரிகூன். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களது பாதையையும் துறவிகளையும் அல்லாஹ்வை தவிர்த்து ரப்புகளாக, கடவுள்களாக எடுத்துக் கொண்டார்கள். இந்த சூரா அத்தௌபா எத்தனாவது வசனம்? 31வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள், கேட்கிற சஹாபியா அலி இப்னு ஹாத்திம். அந்த வசனத்தை ஓதியவுடனே ரசூலுல்லாஹ் நின்று சொல்கிறார். அந்த சஹாபி, அவர் கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாமிய என்பவர், என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வின் தூதரே, பாதிரிகளை துறவிகளை நாங்கள் கடவுள்களாக எடுத்துக்கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நாங்கள் யாரும் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லையே. எங்களுடைய அறிஞர்கள் துறவிகள் யாரையும் நாங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ளவில்லையே. ஈசாலேஸ்வரம் அவர்களை சொன்னார்கள், அல்லது உதயரை சொன்னார்கள், சரி. ஆனால் பாதிரிகள் துறவிகள் யாரையும் நாங்கள் கடவுளாக எடுத்துக் கொள்ளவில்லையே என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய அப்படியா, சரி, உங்கள் ஆதிங்கள் உங்களது துறவிகள் ஏதாவது ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் கேட்காமல் அப்படியே நீங்கள் நம்பினீர்களா இல்லையா? உங்களது துறவிகள் உங்களது ஆதிங்கள் ஒன்றை ஹராம் என்று தடுத்தால் அதை ஆதாரம் கேட்காமல் அப்படியே நீங்கள் பின்பற்றினீர்கள் அல்லவா? அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவர்கள் ஹராமாக்கிய போது, அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலாலாக்கிய போது, நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டீர்கள் அல்லவா? ஆமா கட்டுப்பட்டோம். ஆம், இதுதான் நீங்கள் அவர்களை கடவுளாக ஆக்கியது. இதுதான் நீங்கள் அவர்களை கடவுளாக ஆக்கியது. ஏன் ஹலால் ஹராமுடைய சட்ட அதிகாரம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப அந்த அதிகாரத்தை நீங்கள் உங்கள் ஆயங்களுக்கு கொடுத்த போது, உங்கள் துறவிகளுக்கு கொடுத்த போது, அந்த துறவிகளை நீங்கள் கடவுள் என்று இலா என்று சொல்லவில்லை என்றாலும் கூட நீங்கள் அவரை கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள். ஆச்சுக்கிறானது. புரியுதுங்களா? இல்ல. அப்ப அல்லாஹ் அல்லாதவரை நீ அழைத்தால், அது கடவுள் நினைத்து அழ அல்லது கல்லு நினைத்து அழ, எப்படி அழைத்தாலும் சரி, அவரை நீ கடவுளாக அவரை நீ கடவுளாக ஆக்கிவிட்டா இனி முஷ்ரிக் நீ காஃபிர். ஹதீஸில் வருகின்றது, அத்துஆ முக்குல் இபாதா. இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸில் கொடுத்த அறிஞர்களுடைய விமர்சனம் இருந்தாலும் இன்னொரு சஹீஹான ஹதீஸ் வருகிறது, அத்துஆ ஹுவல் இபாதா. துஆ என்பது அது ஒரு வணக்கம் தான். அல்லாஹ் தஆலா கூறுகிறார் 40வது அத்தியாயத்தின் 60வது வசனம், وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. உங்கள் இறைவன் கூறுகின்றார், நீங்கள் உங்களுக்கு வேண்டியவை அனைத்தையும் என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வேன். எவர்கள் என்னை வணங்காது பெருமை அளிக்கின்றனரோ அவர்கள் நிச்சயமாக சிறுமைப்பட்டவர்களாக நரகம் செல்வார்கள். அப்ப துஆ என்பது ஒரு வணக்கம். அந்த துஆவை அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்வாரேயானால் அவர் அல்லாஹ்விற்கு சிறுத்து செய்தவராக, அல்லாஹ்வை நிராகரித்தவராக அவர் ஆகிவிடுவார். அது எப்படி கேட்டாலும் சரி, உங்க பொருட்டால் அல்லாஹ் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, அல்லது அவுலியாவை நீங்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்து கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, அல்லது அவுலியாவை நீங்க எனக்கு கொடுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம், எப்படி சொன்னாலும் சரி. புரியுதா? என்ன சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா புரிஞ்சு வச்சிருக்கிறது, நாங்க அவுலியாட்ட நேரடியா கேட்கலங்க, அவுலியா நீங்க அல்லாட்ட சொல்லி வாங்கி கொடுங்கன்னு அவங்களுடைய ஜாப், அவங்களுக்கு அல்லாஹ் இருக்கிற அந்தத்தை கொண்டு நாங்க கேட்கிறோம்னு சொல்றாங்க. இது முடிச்சிருக்கலாம். இதுவும் என்ன? இதுவும் சிறுதான். அடுத்து அல்லாஹுடைய சூழல் அல்லாஹோ அழைத்து வருஷம் அதுவும் இபாதா என்பவர் அந்த துஆதான் வணக்கம் என்பதை கூறி, பிறகு இந்த மேற்கூறப்பட்ட 40வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தை கூறி காட்டினார்கள். அப்ப துஆ என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, துஆதான் வணக்கமாக இருக்கும். முதல் வசனமா இல்லையா, பயம் என்பதனுடைய முதல் ஒரு வார்த்தை ஹவுஸ். ஹவுஸ் என்றால் என்ன? பயம். அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்ந்துவிடும், ஒரு பிரச்சனை ஒரு தண்டனை ஏற்பட்டுவிடும் என்று நினைப்பதற்கு ஹவுஸ் என்று சொல்லப்படும். தண்டனையை ஆபத்தை நினைத்து பயப்படுவதற்கு ஹவுஸ் என்று சொல்லப்படும். இப்ப உதாரணத்திற்கு சிங்கத்தை பார்த்து பயந்தார் என்று சொல்லும் பொழுது அரபியில என்று சொல்லப்படும். அங்க எந்த வார்த்தை பயன்படுத்தப்படாது? ஹஷிய என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாது. அரசரை பயந்தார் அல்லது அதிகாரியை பயந்தார் என்று சொல்லப்படும் பொழுது காப்ப என்ற வார்த்தை. அதாவது இவருக்கு பயப்படுறதுனா இவர் ஏதாவது நம்மளை செஞ்சிருவாரு. இப்ப சிங்கத்தை பயந்து ஓடலன்னு சிங்கம் கடிச்சிட்டு இருக்கணும், பாம்பு பயந்து ஓடலன்னா பாம்பு கொட்டிடும், இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறதா? இந்த பயத்திற்கு ஹவுஸ் என்று சொல்லப்படும். அப்ப இந்த பயத்துல ஹராமான தடுக்கப்பட்ட பயம் ஒன்று இருக்கிறது, ஆமமான தபியத் இயற்கையான இயல்பான ஒரு பயம் இருக்கிறது, இரண்டாவது ஐபாதுக்கான ஒரு பயம் இருக்கிறது. மூன்று வகையான பயம் இருக்கிறது. இயல்பான பயம் என்ன? ஒருவருக்கு ஒரு மிருகத்தை பார்த்தோம் அல்லது ஒரு பெரிய அநியாயக்கார அரசனை பார்த்தோம், ஒரு அதிகாரியை பார்த்து ஏற்படக்கூடிய பயத்திற்கு இது இயல்பான பயம். மூசாலேஸ்வரம் பயந்தார்கள் பிராவளை பார்த்து, மூசாலேஸ்வரம் பயந்தார்கள் பாம்பை பார்த்து, இது சிற்கான பயமா? இது சிற்கான பயம் அல்ல, இது இயல்பான பயம். இரண்டாவது பயம் என்ன? ஹராம் சிற்கான பயம். அந்த சிற்கான பயம் என்ன?
யார் தனக்கு முன்னிலையில் இல்லையோ, யார் தனக்கு முன்னிலையில் இல்லையோ, தன்னை விட்டு மறைந்து இருக்கிறாரோ அல்லது அவரை விட்டு இவர் மறைந்திருக்க, அவர் தனக்கு மறைவாக அவர் இருந்து கொண்டே தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார். அவர் மறைவாக இருந்து கொண்டே தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார். அவரை நாம் அஞ்சவில்லை என்றால் அவர் தன்னை நம்மை தடுத்து விடுவார் மறைவாக இருந்து கொண்டே என்று ஏற்படக்கூடிய பயம். இந்த பயத்திற்கான இது இமானத்தான பயமாக மாறும். எப்போது அல்லாஹ்வின் விஷயத்திலே நாம் இந்த பயத்தை வைத்துக்கொண்டு இப்போ மூன்றாவது பயம் என்ன? இபாதத்துடைய பயம். இபாதத்துடைய இந்த பயம் என்பது அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது பயம் எப்படி? அந்த தண்டனையின் பயம், அல்லாஹ்வுடைய பிடியின் பயம். அதை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. பயத்துல மூன்று விதமான பயத்தை கண்டிப்பா தெளிவா நீங்க பிரிச்சு புரியணும். சந்தேகங்களை கிளப்பி உங்களை குழப்புவான். பதில்களையும் சேர்த்துதான் பயப்படுறது. இது தடுக்கப்பட்ட பயம் அல்ல, இயல்பான பயம். சரியா? சிறுக்கான பயம் என்ன? தடுக்கப்பட்ட பயம் எது? ஒரு சிறையையோ அல்லது இறந்து விட்ட ஒரு மனிதரையோ அல்லது ஒரு ஜின்னையோ அல்லது ஏதோ ஒரு மக்கள் நம்பக்கூடிய ஒரு சக்திய அதுக்கு நம்ம பயப்படலாம். அது நம்மளை தீங்கிடும், அது நமக்கு ஏதாவது செஞ்சிடும், அது நமக்கு ஏதாவது ஆபத்தை உண்டாக்கிடும் என்று பயப்படுவது. இந்த மாதிரி பயம் ஜின்கள் மீது இருக்கக்கூடாது, சைத்தான்கள் மீது நமக்கு இருக்கக்கூடாது, சிலைகள் மீது இருக்கக்கூடாது, இறந்து போன எந்த நபரின் மீதும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப நாம் வைக்க வேண்டிய பயமே யாரின் மீது? அல்லாஹ்வின் மீது. அல்லாஹ்வை நாம் பயப்படவில்லை என்றால் அல்லாஹ் என்னை தடுத்து விடுவான், அல்லாஹ்வின் கட்டளைக்கு நாம் மீறினால் அல்லாஹ் என்னை பிடித்து விடுவான் என்ற பயம். இது தௌஹீதுடைய பயம். இப்படிப்பட்ட பயத்தை அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது வைத்தால் அது ஷிர்காக ஆகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். அடுத்தது ஹஷ்யா. ஹஷ்யா என்றால் என்ன? ஒருவரின் கண்ணியத்தை அறிந்து, ஒருவருடைய கண்ணியத்தை அறிந்து, மதிப்பு மரியாதையை அறிந்து உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த ஒரு பயந்த நிலைக்கு ஹஷ்யத்து என்று சொல்லப்படும். அவர் நமக்கு ஆபத்து செய்து விடுவார், நம்ம ஏதாவது தடுத்து விடுவார் என்று அல்ல. எப்படி? அவருடைய கண்ணியத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பயம், மரியாதை கலந்து அவருடைய மதிப்பு கண்ணியம் உயர்வு அதனால் ஏற்படக்கூடிய பயம். சூரா ஃபாத்திர் 28வது வசனம், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை ஹஷ்யா பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய அதிகாரிகளிலே இல்மு உள்ளவர்கள். இந்த இடத்துல காஃப் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை, இன்னமா யகாஃப் என்று சொல்லவில்லை, இன்னமா யக்ஷா. இப்ப இது எதனால் ஏற்படுகிறது? இல்மு உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிந்த காரணத்தால், மதிப்பால், அல்லாஹ்வின் மீது உள்ள கண்ணியத்தை அவர்கள் உணர்ந்த காரணத்தால் அவர்களுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மரியாதை கலந்த அந்த பயம், இது ஹஷ்யத்து என்று சொல்லப்படும். இப்ப உதாரணத்துக்கு கவனமா கேளுங்க. முதலாவது கௌஃப், இரண்டாவது ஹஷ்யா. இப்ப நமக்கும் அல்லாஹ்வை அறிந்து கொண்ட அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சில உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறேன். கேட்குறீங்களா? இப்ப ஒரு பெரிய ஒரு ராணுவ அதிகாரி, ரொம்ப பெரிய ராணுவ அதிகாரி, அவர் பக்கத்துல மூணு பேர் இருக்கிறார். ஒருவர் யாரு என்றால் அந்த ராணுவ அதிகாரிக்கு கீழே உள்ளது. இன்னொருவர் ஒரு 5 வயசு பையன், இன்னொருவர் ஒரு கல்வி. இந்த மூன்று, சரியா? இந்த மூன்று பேருக்கு கல்வி இருக்கா இல்லையா, இதயம் இருக்கா இல்லையா? சரி, இப்ப இந்த மூன்று பேர்
இப்ப கழுதை எடுத்துக்கணும். முதல்ல இந்த கழுதைக்கு ஏதாவது உணவு இருக்குமா? நமக்கு பக்கத்துல ஒரு பெரிய ராணுவ அதிகாரி இருக்காரு, இவருக்கு கீழே 100,000 மிலிட்டரி இருக்கிறாங்க, இவர் ஏதாவது ஒரு கட்டளை போடுறாங்க, 100,000 பேரும் அப்படியே துப்பாக்கி எடுத்து சுற்றுவாங்க, இவர் அப்படிப்பட்ட மரியாதை உடையவருக்கு ஏதாவது இந்த கழுதைக்கு தெரியுமா? ஒன்று தெரியும். சரி, ஒரு 5 வயசு பையன், ஒரு 10 வயசு பையன், இவரை பொறுத்த வரைக்கும், இந்த பையனை பொறுத்த வரைக்கும் என்ன, இவர் ஒரு ஆள் அவ்வளவுதான், ஆனா பார்த்தா பெரிய டிரெஸ் போட்டு ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் அடங்கி இருப்பா. அவ்வளவுதான், எப்படி இருப்பா? ஒரு பெரிய பாக்குறதுக்கு என்னடா வித்தியாசமா இருக்காரு, இத்தனை ஸ்டார குடுத்திருக்கிறாரு, பெரிய டிரெஸ் போட்டுக்கிறாரு, கத்தியை வச்சிருக்கிறாரு, பார்த்தா கேப்லாம் போட்டு ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனை பாக்குறாங்க. ஆனா இதே நேரத்துல அவனுக்கு கீழே உள்ள அடுத்த அதிகாரி, அவருக்கு கீழே உள்ள அவரிடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ, ஒரு மிலிட்டரி மேன், அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம், எப்படி இருக்கும்? அவர் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இவன் உட்காரவே மாட்டான், நின்றுட்டே இருக்கான். அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு எந்த சொன்னாலும் மறக்க மாட்டான், எப்ப சொன்னாலும் மறக்க மாட்டான், எதை சொன்னாலும் செய்து விடுவான். இருக்கா இல்லையா? அவர் ரூம்ல இருக்கிறாரு, சார் உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் நடுங்குமா பாரு, எங்க கூப்பிட்டாரோ தெரியலையே, என்ன செஞ்சோட தெரியலையே, உள்ளார போகும் பொழுது சளி தடிப்பான், அடிப்பான், நடுங்குவான், பாக்கலாமா இல்லையா? என்ன வித்தியாசம் இது? இந்த மனிதன் இவர் யார் என்பதை புரிந்தான், யார் என்பதை புரிந்தான், எனவே அவருக்காக உள்ளத்தில் பயப்படுகிறான். அந்த 5 வயசு பையன் அவருடைய சும்மா டிரெஸ் பார்த்தா ஏதோ பார்த்தா பார்த்தாவா ஏதோ தெரியுது, அந்த அளவுக்கு மட்டும்தான் அவருடைய செயல்பாடு இருக்கும். இதே நேரத்தில் ஒரு கழுதை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் அதிகாரியா அல்லது அதிகாரிக்கு கீழே உள்ளவனா, பட் எதுவுமே அதுக்கு தெரியாது, எதுவுமே அதுக்கு உணர்வே இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு சின்ன உதாரணத்தை கொண்டு புரிந்து பாருங்கள், நபிமார்களையும் அவர்களுடைய இன்மையும் நம்மையும். நபிமார்கள் ஏன் அல்லாஹ் என்று சொன்னாலே அழுதார்கள், பயந்தார்கள். ரசூலுல்லாஹி சொன்னாலும் ஒரு மேகம் அப்படியே இறுக்கி கொண்டு வந்து விட்டால் பயந்து நடுங்கி தொழுகைக்கு சென்றார்கள், மழை கொஞ்சம் பெய்து விட்டால் நடுங்கினார்கள், எது கிடைத்தாலும் பயந்தார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள், நடுங்கினார்கள், தொழுகையில் எதிர்த்தால் பயந்தார்கள், துவா கேட்டால் பயந்தார்கள், அல்லாஹ் என்று பேசினாலே அழுதார்கள். ஏன்? அவர்கள் அல்லாஹ் குறித்து அதற்கடுத்து அவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களை எந்த அளவு அல்லாஹுவை விளங்கினார்களோ அந்த அளவு பயந்தார்கள். இன்று நமக்கு அல்லாஹ் என்று எவ்வளவு சொல்லப்பட்டாலும் கூட, எப்படி ஒரு அதிகாரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுதிக்கு எந்த உணர்வுமே வருவதில்லையோ, அந்த மாதிரி செத்த உண்டமாக நம்முடைய பலருக்கு உள்ளங்கள் இருந்ததை பார்க்கிறோம் என்றார். சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை பாருங்கள், சூரா அல்-முத்தஸ்ஸிர் 51வது வசனம், அல்லாஹ்வை பற்றி அறிவுரை சொல்லப்படும் பொழுது இந்த மக்களுக்கு என்ன ஏற்பட்டது? உணர்வே இல்லையே இவர்களுக்கு. சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடிய கழுதைகளை போல இவர்கள் அந்த சபைகளை புறக்கணித்து செல்கிறார்களே. சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடிய கழுதைகளை போல பயந்து ஓடுகிறார்களே. ஏன் அந்த நபிமார்களால் இரவு தூக்கங்கள் தூங்க முடியவில்லை நிம்மதியாக? ஏன் அந்த இறைநேற்றங்கள் சட்டஜா பாதுபோகும் அவர்களது விழாக்கள் அவர்களது படுக்கையில் இருந்து தூரமாக இருக்கும், தங்களது இறைவனை பயந்தவர்களாகவும் ஆசித்தவர்களாகவும் அவர்களிடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். கலீலம் மின இழிவா என்றாலும் இரவிலே அவர்கள் தூங்குவது மிக குறைவு. என்னெல்லாம் சொல்கிறோம்? அவர்கள் அல்லாஹ்வை அந்த அளவு அறிந்தார்கள், எனவே தூக்கத்திலே அவர்களுக்கு நாட்டமில்லை, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களிலே நாட்டமில்லை. மனிதன் இயற்கை இயல்பு என்ற அடிப்படையிலே அவர்கள் ஆசைகளை தேவைகளை நிறைவேற்றினாலும் அவர்களது எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹுவை எப்போது பார்ப்போம், அவனை எப்படி வணங்குவோம், அவனை எப்போது வணங்குவோம், எவ்வளவு அதிகம் வணங்குவோம். நாம் இப்படி நாமும் அல்லாவை வணங்குகிறோம், வணக்க வழிபாட்டில் செல்லும் போது எவ்வளவு சீக்கிரமாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தெரியும். எப்படி வணக்க வழிபாட்டுக்குள் செல்லும் போதே எவ்வளவு சீக்கிரமாக அதிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக டைட்டில் பார்த்து விட்டு செல்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம யாராவது எனக்கு குர்ஆன் ஓதி ஓதி தொண்டை கட்டி போச்சு, எனக்கு களைத்து விட்டேன், இரவு நின்று நின்று வணங்கியதால் களைப்படைந்திருக்கிறேன், இந்த மாதிரி இபாதத்தை சொல்லி இபாதத்தினால் எனக்கு களைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எப்படி இபாதத்தால் களைப்பு, துன்யாவில் களைத்திருக்கிறோம், இமிகிரேஷன் இருந்து களைச்சிருக்கிறோம், டிக்கெட் எடுத்து போய் களைச்சிருக்கிறோம், ட்ரெயினிங் டிக்கெட்ல களைச்சிருக்கிறோம், இப்படி துன்யா பல விஷயம். ஏன் ஒரு சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் சாமான் வாங்கிட்டு கியூல நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் நான் களைச்சிருக்கிறோம். ஆனா தொழுகையிலே ருகுவிலே பாருங்கள், சுஜூதிலே பாருங்கள், அல்லாஹ்வின் சூரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏழு சூராக்களை ஓதிய அளவு, அதுவும் ஏழு சூராக்கள் எங்கிறது, சூரத்துல் பக்ரா, சூரா அல்-இம்ரான், சூரா நிசா, சூரா அல்-மாயிதாவை ஓதிய அளவு அவர்கள் குனிந்தவர்களாக தங்களது இறுதி வாழ்க்கையில் அந்த வயதான காலத்திலே ருகுவிலே நின்றார்கள். இன்று நம்மால் நிற்க முடிகிறதா? நாலு தஸ்பீஹை அஞ்சு ஆறு ஏழுக்கு மேல இமாம் ஓதுனா இந்த இமாம் என்ன ருக்குல ரொம்ப நேரம் நிற்கிறார். நபி அவர்களுடைய ருக்கு எப்படி இருந்தது? ஏழு திமாம் முஃபஸ்ஸலுடைய சூராக்கள் ஏறக்குறைய குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஆகும். ஒரு சூரா இரண்டு மணி நேரங்கள் ஒன்றரை மணி நேரம் அந்த அளவு ருக்குவில் இருந்தார்கள், சுஜூதில் இருந்தார்கள், இருந்தார்கள் என்றால் எல்லாமே புரிந்தார்கள், எல்லாமே புரிந்திருந்தார்கள். இன்று நம்மால் நிற்க முடிகிறதா? நம்ம தொழுது சொன்னா கடைசியா இந்த தராவிக ஒரு தொழுத மிச்ச மீது இருக்குது, அதுவும் கடைசியில ரிப்பாய் ரிப்பாய் எப்படி வந்து விட்டது விளையாட்டு எப்படி தராவின் தோது, எப்படி நம்ம தொழுகிற தொழுதை எப்படி இது தராவின் தோது நினைக்கிறீங்களா? தயவுசெய்து தப்பா நினைச்சாங்க, இது தராவின் தோதுகையே தராவிங்கிற பேரில் விளையாடுகிறார்கள். நபி அவர்களுடைய தராவி, சஹாபாக்களுடைய தராவி எப்படி இருந்தது? இஷா தொழுகைக்கு பிறகு அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்றால் வித்திரம் முடிக்கும் பொழுது பின்னால் உள்ள எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும், இன்னைக்கு நமக்கு தகவல் கிடைக்காது. இஷாவுக்கு பிறகு தராவிகை ஆரம்பிச்சு வித்திரம் முடிக்கும் பொழுது பின்னால் உள்ளவர்களுக்கு என்ன நினைப்போம், இன்னைக்கு நமக்கு இமாமு தகவல் செய்ய தயார் தரமாட்டார், முடிஞ்சிச்சு அப்படியே நியத்து வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி வித்தருடைய தராம கொடுத்தவர்கள ஓடுவார்கள் இல்லங்களுக்கு, தண்ணீரையோ வேறுத்த முழங்களையோ தாக்குவார்கள். அடுத்து மஸ்ஜித் நபவியில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதான் சொல்லப்படுகிறது. இதுதான் அவங்க தொழுது தராங்க. சூரத்துல் பக்ரா அளவுக்கு ஒரு ரக்அத்தில் ஓதுவாங்க, 200 ஆயத்துக்கு ஒரு ரக்அத்தில் ஓதப்படும். வயசான சஹாபாக்கள் எல்லாம் அசாவை கொண்டு வந்து இன்னைக்கு மாதிரி சார் இந்த நாற்காலி சேர் கிடையாது, இன்னைக்கு மஸ்ஜித் எல்லாம் தெரிஞ்சுக்கவே ஆயிடுச்சு. எப்படி எல்லாம் சேர் அந்த ஸ்டைலா கொண்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு அவங்க ஆபீஸ்ல டேபிள்ல உட்காந்து மாதிரி உட்காந்துக்கிட்டு தொழுகிறாங்க. அசாவை கொண்டு வந்து ஊற்றி கொண்டு அதுல நிற்பார்கள். அப்ப ஹஷியா என்பது என்ன? அவருடைய புரிந்து அதனால் ஏற்படக்கூடிய பயம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்களை கற்க வேண்டாம் எனக்கு ஏற்றுங்கள். அடுத்து ஆதரவு வைப்பது, எப்படி இவரால் எனக்கு இந்த காரியம் ஆகும் என்று ஆதரவு வைப்பது. ரெண்டு இதுவே அதே போல மூன்று விதமான ஆதரவு. ஒரு ஏழை ஒரு கொடுக்கக்கூடிய செல்வந்தனை பார்க்கும் போது இவர் ஏதாவது நமக்கு கொடுப்பார் என்று ஆதரவு வைக்கிறது, இது சிறுக்கு கிடையாது. ஆனால் மறைவாக உள்ள ஒருவர் அவரால் அவரை நாம் வணங்கும் போது, அவரை நாம் அவரிடத்திலே நாம் பிரார்த்திக்கும் போது கேட்கும் போது அவரால் எனக்கு இந்த காரியம் நடக்கும், அவரால் எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுக்க முடியும் என்று நம்புவது, இந்த ரஜா இப்படிப்பட்ட ஆதரவு. இந்த ஆதரவு யாருக்கு மட்டும் செய்ய வேண்டும்? அல்லாஹ் மட்டுமே செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் தன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ, யார் ஒருவர் தன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ அவர் நல்ல பதில் செய்யட்டும், தனது இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் எதையும் அவர் இணையாக்கிவிட வேண்டாம். அடுத்து தவக்குல், தவக்குல் என்றால் சார்ந்து இருப்பது, இவர்தான் எனக்கு என்று பொறுப்பை அவரிடம் அவரின் மீது ஒப்படைத்து அவரையே சார்ந்து இருப்பது. இதுவும் ஒரு வணக்கமாகும். எப்படி உதாரணமாக இன்று மக்கள் இந்த தவக்குளுடைய விஷயத்திலே நிறைய சிறுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ஜாப் அமைஞ்சிருக்கும், எனக்கு இந்த ஜாப் தானே எல்லாமே, இது போச்சுன்னா எனக்கு எதுவுமே கிடையாது என்பதாக ஒருவர் சொல்கிறார். அல்லது ஏதாவது ஒரு ஊர்ல போய் அவர் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிருப்பார், நல்ல வசதியோட இருப்பார், இந்த ஊர் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு, இந்த ஊரை விட்டு நான் போயிட்டா அவ்வளவுதான் நான் நாசமா போயிடுவேன், எனக்கு விருப்பம் இல்லாம போயிடும், இந்த ஊர் தான் எனக்கு இருந்துச்சு, இந்த ஊர் தான் எனக்கு எல்லாமே. இதுதான் தவறு. இது அல்லா நல்லாத ஒருவரின் மீது வைத்தாலும் இருக்காங்க, அது ஊர் மேல வைங்க, காசு மேல வைங்க, பணத்து மேல வைங்க, ஜாபி மேல வைங்க, படிப்பின் மேல வைங்க, கணவன் மேல வைங்க, மனைவி மேல வைங்க, பெற்றோர் மேல வைங்க, யார் மேல வைத்தாலும் சரி. நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள். அப்ப நீங்க இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் படித்திருந்தாலும் சரி, படிக்கவில்லை என்றாலும் சரி, கையிலே பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்றாலும் சரி, அல்லாஹ் எனக்கு உணவளிப்போ, நான் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு துணை இருக்கிறார். ஆசைப்படுவது. இப்ப நம்மை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. உதாரணத்துக்கு பெண்களுக்கு சொல்ல போனால் பொதுவாக தங்க வெள்ளியின் மேல ஆசைன்னு சொல்லுவாங்க, நல்ல அழகிய டிரெஸின் மேல ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு சொல்ல போனால் பதவியின் மீது ஆசை, அல்லது அவர்களுக்கு ஏதாவது வாகனத்தின் மீது ஆசை, அல்லது ஏதாவது உலக பொருட்கள். இப்படி பெரும்பாலும் நாம் ஆசைப்படுவதை எடுத்து பார்த்தால் ஏதாவது யாருக்கையாவது கேளுங்க, உனக்கு எந்த எதன் மேல ஆசைன்னு சொல்லி துன்யாவையும் துன்யாவுடைய பொருட்களையும் கூறுவதை தான் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆழமான உண்மையான ஆசை என்பது யார் மீது வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டும். எப்படி? அல்லாஹுவின் மீது எனக்கு ஆசை, அல்லாஹுவின் மீது எனக்கு கொள்ள பிரியம். சொல்லுவாங்க ஒருத்தர் பார்க்கும் போது யார் மேல ஒருத்தர் பிரியம் வருதோ அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மேல எனக்கு ரொம்ப ஆசை. அல்லாஹு அக்பர். அப்படி அந்த ரொம்ப ஆசை என்பது ரொம்ப எனக்கு சேட்டம் என்பது யார் மீது இருக்க வேண்டும்? அல்லாஹுவின் மீது இருக்க வேண்டும். அதனாலதான் நபிமார்களால் அவ்வளவு தியாகங்களை செய்ய முடிந்தது. ஆசை இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டார்கள் அந்த தான் ஆசைப்படக்கூடிய அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்காக. அதே போல ரஹ்மத்தும் 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 என்றால் பயத்தோடு கலந்த பயமும் இருக்கும், அதோடு விலகி இருப்பது. அப்ப அல்லாஹ்வின் மீது நாம் ரஹ்மத் வைப்பது என்றால் அல்லாஹ்வை பயந்து அவன் விரும்பாத செயல்களை விட்டும் அவன் அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அவனுடைய தண்டனைகளை விட்டும் நாம் விலகி ஓடுவது. ரஹ்மத்தும் என்றால் அல்லாஹ்வை பயப்படுவதோடு அல்லாஹுவினுடைய அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட அந்த பாவங்களை விட்டு விலகி இருப்பது, அல்லாஹ்வின் தண்டனையை விட்டு பயந்து ஓடுவது, இதற்கு ரஹ்மத்து என்று சொல்லப்படும். அடுத்ததாக குஷூர், உள்ளம் எப்போதும் அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுடைய அச்சத்தால் அப்படி இலகியதாக இருக்கும். இப்ப நம்ம இலகின பொருளுக்கு உதாரணம் சொல்வதா இருந்தால் இந்த நெய் மாதிரி வெண்ணெய் சொல்றதா இல்லையா, இது எப்படி இலகி இருக்கிறது? இன்னொரு பக்கம் கல்லு, நல்ல ஒரு கருங்கு இருக்கு, இது எப்படி இருக்கிறது? ரொம்ப கடினமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்தில் பயம் இல்லாதவர்களுக்கு உள்ள பயத்தால் மென்மையாக இல்லாதவர்களுக்கு உதாரணம் கல்லைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். சும்மா கசபு குலூபுக்கும் இம்பாதிக்க சகிய கல்ஹிதா, சூரத்து பக்ராவுடைய 74வது வசனம். உங்களது உள்ளங்கள் எல்லாம் கல்லை போன்று இறுகிவிட்டன. யாருடைய உள்ளத்துல இந்த பயம் இல்லையோ, பயத்தால் மென்மை தன்மை இல்லையோ அவர்களை அல்லாஹ் சொல்கிறான்.
அதே போல இன்னொரு முக்கியமான வசனம் சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்துடைய 22வது வசனம் ஃபவைலுல் லில் காசியத் குலுபுஹும் ஃபவைலுல் லில் காசியத் குலுபுஹும் யாருடைய உள்ளங்கள் இறுகி இருக்கின்றனோ இந்த குஷூ எந்த பயம் இல்லாமல் இருக்கின்றனவோ அவர்களுக்கு நாட்டம் கேடு உண்டாகட்டும் ஃபவைலுல் காசியத் குலுபுஹும் 39வது அத்தியாயத்தில் 22வது வசனம் அப்ப இந்த மூன்றுக்கும் ரஹ்பா ரஹ்பா குஷூ அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பாருங்கள் 21வது அத்தியாயத்தில் 90வது வசனம் லஹும் கானு யுஸாரிஊன பில் கைராத் வயதுஊனனா ரஹபன் வரஹபா வகானூனனா காஜிஈன் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் நன்மையான காரியங்களை செய்வதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டிருந்தார்கள் யாரை பற்றி எல்லாம் சொல்கிறார் நபிமார்களை பார்த்து எல்லாம் சொல்கிறார் நம் அருளை விரும்பியும் நம் தண்டனையை பயந்தும் நம்மிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப இந்த ரெண்டு சிபத் என்ன சிபத் சொல்லுங்க பாருங்க ரம்பத்தும் ரம்பத்தும் ரெண்டு சிபத் அல்லாவை வணங்கும் போது அல்லாவின் மீது அன்போடு வணங்குவது அல்லாவை வணங்கும் போது அல்லாவின் தண்டனையை பயந்து வணங்குவது இந்த ரெண்டு சிபத்தும் இபாதத்துடைய ரூக்கும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாவின் மீது உண்டான அன்பை உணரவில்லை என்றால் அல்லாவின் மீது பயத்தை உணரவில்லை என்றால் அந்த தொழுகை தொழுகை இல்லை நீங்கள் அல்லாஹுவை திக்ர செய்யும் போது அல்லாஹுவின் மீது அன்பையும் பயத்தையும் உணரவில்லை என்றால் நீங்கள் திக்ர செய்யவில்லை நீங்கள் நோன்பு வைக்கும் போது ஜகாத் கொடுக்கும் போது குர்ஆன் ஓதும் போது அல்லாஹுவின் மீது அன்பையும் பயத்தையும் உணரவில்லை என்றால் நீங்கள் வைத்தது நோன்பு அல்ல நீங்கள் ஓதியது குர்ஆன் அல்ல நீங்கள் கொடுத்தது ஜகாத் அல்லாஹுவின் மீது அன்பையும் பயத்தையும் உணராமல் செய்யப்படுகிற இபாதத்து இது இபாதத் அல்ல எதுவாக இருந்தாலும் இருக்கிறார் இருக்கட்டும் புராணா இருக்கட்டும் தொழுகையா இருக்கட்டும் இந்த ஒன்றாக இருக்கட்டும் அடுத்து இனாதா இனாதா என்றால் திரும்புவது மீறுவது அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்படிந்து அவனுக்கு மாறு செய்வதை விட்டு விலகி அவன் மீது நம்பிக்கையுடன் அவனிடமே திரும்புவதற்கு இனாபா என்று சொல்லப்படும் நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இந்த விஷயத்தை அதிகம் அதிகம் சொல்வான் இதெல்லாம் நீங்க படித்துக்கொண்டு உங்க குர்ஆனை நீங்க தர்ஜுமாக்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆழமா புரியும் படித்ததிலேயே அதிகமான வசனங்கள் சூரா ஸுமர்ல தான் வந்துட்டு நீங்க உங்கள் இறைவன் பக்கம் திரும்பி அவருக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு விடுங்கள் அடுத்து உதவி தேடுவது அப்ப இந்த உதவி தேடுவதில் ஒன்று ஆகமாக்கப்பட்ட பிறரிடத்திலே நாம் கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உதவி தேடுது இப்ப ஒரு சட்ட ஒரு கடன் கேட்கிறீங்க ஹலாலான தேவைக்காக வேண்டிய அனுமதிக்கப்பட்டதா இல்லையா அனுமதிக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள் உங்களுடைய பெண்களையும் நீங்கள் சும்மா ஐநியனுடைய சும்மாவுக்கு அழைத்து வாருங்கள் அவர்களிடத்திலே வெளியே வருவதற்கு ஜில்பாப் இல்லை என்றால் அவருடைய சகோதரி அவளுக்கு கொடுக்கட்டும் அப்ப இந்த மாதிரியான உதவி ஒத்தாசிகளை கேட்பதை மார்க்கம் தவிர்க்கவில்லை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது ஆனா யார் நமக்கு முன்னிலையில் இல்லையோ அவர் அவருடைய மறைவான ஆற்றலால் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பி உதவி தேடுவது இந்த உதவியை யாருக்கு மட்டும்தான் கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வே நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உபதேசம் செய்யும் பொழுது திருமதியுடைய அறிவிப்பு இமாம் அஹ்மதுடைய அறிவிப்பு இதில்லா நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு இது எல்லா விஷயத்திலையும் இன்று பெரும்பாலும் என்ன செய்யறோம்னா மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்துவிடுகிறார் உடனே படைப்புகள் உதவி கேட்கிறோம் இப்படி
உங்களுக்கு உடல் தடியில் காய்ச்சலாய் சூழல், ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனை, அல்லது ஏதாவது ஒரு தேவை. இப்ப பெரும்பாலும் நம்ம என்ன செய்யணும், காய்ச்சலா டாக்டர் போலியா, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலையா, மருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா, உடனே ஏதாவது ஒரு நாள் இருந்தால் உடனே டாக்டர் போவோம். அப்ப ஷிர்க் இன்னும் கொஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யணும், நம்ம முதல்ல தொழுது அல்லாவிடத்தில் கேட்போம், அல்லாவிடத்தில் யாரெல்லாம் நான் சுகவீனமாக இருக்கேன், யாரெல்லாம் எனக்கு நோய் புரிந்து கொண்டது, யாரெல்லாம் என் சொல்ல காய்ச்சலா இருந்தா அவனை நீ சுகப்படுத்து என்று அல்லாட சொல்லிட்டு டாக்டர் டாக்டர் போகக்கூடாதுன்னு சொன்னா அது தப்பா இருந்துச்சாரு. முதல்ல என்ன செய்யணும், அல்லாட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா செய்யணும். அப்ப என்ன அர்த்தம், நாம் அல்லாஹுவைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று அர்த்தம். இல்ல உடனே எடுத்த எடுப்புல டாக்டர் தான் ஞாபகத்துக்கு வருது, அல்லாஹ் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ஒரு தேவை, வீட்டினுடைய ஒரு தேவையாகவே இருக்கட்டும். இப்படி உங்க வீட்டில் ஒரு சாப்பாடு இல்லை, எடுத்த வீட்டில் வாங்க போறீங்க, அவங்கள்ட்ட கேட்க போறீங்க, முதல்ல அல்லாவிடத்துல கேட்டு விட்டு பிறகு கேளு. யாருந்தா என் வீட்டுல வெங்காயம் இல்ல, நீ வெங்காயத்தை கொடு, யாருந்தா என் வீட்டுல உப்பு இல்ல, நீ உப்பு கொடு, அல்லாவிடத்துல கேட்டு விட்டு பிறகு அனுமதிக்கப்பட்ட வழிகளே தேர்ந்து. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், இதெல்லாம போய் அல்லாட்ட கேட்கறது. மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை, மூசாவே நீ குழைக்கின்ற மாவிற்கு உணவு உப்பு தேவை என்றாலும் என்னிடத்திலே கேள், உடனே நீ அணியக்கூடிய செருப்பின் வால் பிரிந்து விட்டாலும் என்னிடத்திலே கேள், சல்லியா மூசா மில்ஹா அஜீனி வஷ்ராக நஅலை யா அல்லாஹ். நமது பலவீனத்தை பாருங்க, ஆனா நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் நம்பி இருக்கிறோம், எப்படி தவக்குலாகும், இது எப்படி இஸ்தியானாகும், அல்லா அல்லாதவரிடத்தில் தான் நமது தேவையை முதலாவதாக வைக்கிறோம் என்றால் நான் நோயுற்றால் அல்லாஹ் எனக்கு சுகம் அளிப்பான் என்று நாம் எப்படி சுகம் சொல்ல முடியும். அப்ப டாக்டர் போறதுக்கு முன்னாடி அல்லாட்ட கேட்கணும், டாக்டர் போயிட்டு வந்தவுடனேயும் யாருந்தா நீ தான் குணப்படுத்தக்கூடியவன், இந்த மருத்துவரோ இவர் கொடுக்கக்கூடிய மாத்திரையோ மருந்தோ எங்களை குணப்படுத்தாது, அல்லாஹும் என்று ஓதக்கூடிய துரா உண்மையாக இருக்குமே. ஆனால் இப்படி காட்சிதான் பாதுகாப்பு அல்லாஹ்தான் பாதுகாக்கக்கூடியவன், அவனை நமக்கு போதுமானவன் எனும் நம்பிக்கையோடு அவனின் பாதுகாப்பு நிறைவானது எனும் உறுதியுடனும் ஒன்றின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இஸ்திஆதா என்று சொல்லப்படும். சில மக்கள் என்ன செய்கிறார்கள், ஜிங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள், பேய் பிசாசுகளைக் கொண்டு, கயிறுகளைக் கொண்டு, தாயத்துகளைக் கொண்டு, தகர்களைக் கொண்டு. முஸ்லிம் யாரை கொண்டு பாதுகாப்பு தேடுவோம், அல்லாஹ்வை கொண்டு. குல் அஊது பிரப்பில் ஃபலக், நபியே பிரார்த்தனை செய்து கூறுவீராக, அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பை கோருகிறேன். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் நார், நபியே நீர் பிரார்த்தனை செய்து கூறுவீராக, மக்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பை கோருகிறேன். அடுத்து ரட்சிக்க போறுவது, இது முந்தியதுக்கு எல்லாம் கொஞ்சம் அதிகமா. எப்படி என்றால், ஒரு சரியான பிரச்சனையில, சரியான சிக்கல்ல, எதிரிகளுக்கு மத்தியிலோ, ஏதாவது ஆபத்துகளுக்கு மத்தியிலோ, அல்லது ஏதாவது எந்த பிரச்சனையிலையோ மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, இப்போது என்னை ரட்சிக்க வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும், எனக்கு கை கொடுக்க வேண்டும் என்று கோரி அழைப்பது. இப்படிப்பட்ட இந்த அழைப்பை அல்லாவிடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும். இப்ப நீங்க நம்ம ஷிர்க்ல உள்ள மக்களை பார்த்தீர்கள் என்றால், அவங்களுடைய அவுளியாக்கள்லயே அந்த கடைசி கிரேடு ஒன்று வைத்திருப்பாங்க. அவுளியா அவுளியாக்கு மேல அப்தாலு, அப்தாலுக்கு மேல அப்தாபு, அப்தாபுக்கு மேல தோம், இப்படி அவங்க கிரேடு வச்சிருப்பாங்க அவுளியாக்கள். இந்த ரவுசுங்கிறவங்க யாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே ரசிக்கக்கூடியவர்கள். அவங்களை யாரு எந்த நேரத்திலிருந்து உதவி கேட்டாலும் சரி அவங்க உடனே போய் காப்பாற்றிடுவாங்க. அவங்களுக்கு பேரு தான் ரவுஸ். இப்ப ரவுசு ஆகணும்னு சொல்லுவாங்க பாருங்க, ரவுசு ஆகணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கியா? ஊர் ஃபுல்லா தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கௌசு நாயகம், கௌசு நாயகம் சொல்லுவாங்க. கௌசுன்னு அரபில தமிழ்ல சொல்லும்போது கௌசுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பேர் கூட வைப்பாங்க, கௌசு முகமது. கல்யாண காடுகள்லாம் கூட எழுதுவாங்க, கௌசு நாயகத்தின் பேரால், கௌசு நாயகத்தின் துவாபிரகத்தால், கௌசு நாயகத்தின் துணையாக சொல்லி. இந்த கௌசுனா அவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, என்ன அர்த்தம் அவங்க சொல்றதுன்னு சொன்னா, அல்லாஹுத்தான பெரியவன், அவன் வந்து இப்ப எதுவும் செய்யறது கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தை ரசித்து பாதுகாத்து செய்ய வேண்டியதுன்னா அல்லாஹ் தலா அப்துல் காதர் ஜிலானியில கொடுத்துட்டான். இப்ப எல்லாம் யாரு யாருதான் பாதுகாத்து இருக்காங்க? அல்லா டைங்க யாரெல்லாம் கூப்பிட தேவையில்லை, ரவுசுன்னு கூப்பிட்டா போதும். என்னமா பெரிய சட்டமா இருக்கு நன்றி. இதெல்லாம் அந்த மக்களிடத்துல ரொம்ப சாதாரணமா மிகப்பெரிய ஒரு ஆபத்து சுழ்ந்து கொண்டது. நபி அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார் பாருங்கள். உங்களை காப்பாற்ற வேண்டுமாறு நீங்கள் உங்கள் இறைவரிடம் கூறிய போது இதன் இஸ்திதான், இது ரத்தக்கும், உங்களை காப்பாற்ற வேண்டுமாறு நீங்கள் உங்கள் இறைவரிடம் கோரிய போது அவன் உங்களுக்கு பதிலளித்தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவன், அந்த சஹாபாக்களை பாதுகாத்தவன், அவர்களுக்கு முன்னால் ஆதமை பாதுகாத்தவன், நூஹை பாதுகாத்தவன், இப்ராஹிமை பாதுகாத்தவன், இஸ்மாயிலை இஸ்ஹாக்கை பாதுகாத்தவன், மூசா ஈசாவை பாதுகாத்தவன், ஷுஐபை துல்கிஃபலை பாதுகாத்தவன், யாக்கூபை பாதுகாத்தவன், தாவூதை பாதுகாத்தவன், யூசுஃபை பாதுகாத்தவன், சுலைமானை பாதுகாத்தவன், ஜகரியாவை பாதுகாத்தவன், யஹ்யாவை பாதுகாத்தவன், நபிமார்களை பாதுகாத்தவன், எல்லா பிரபஞ்சத்தையும் பாதுகாக்கக்கூடியவனாக அல்லாஹ்தான் நம்மையும் பாதுகாக்கக்கூடியவன். யாரல்ல, நேற்று பிறந்து இன்று இறந்து போன மனிதரில் எவரும் நம்மை பாதுகாக்க முடியாது, நபியும் நம்மை பாதுகாக்க முடியாது. இது தற்போதும் அப்ப நபி அல்லாவுடத்தில் இஸ்திலாசா செய்வாங்க, நபியினுடைய உண்மத்து அப்துல் காதர் ஜிலானியா இஸ்திலாசா கேட்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், ரபஹ் அறுத்து பலியிடுதல். இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல கிராமத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கிராமம் என்ன, ஊர் எல்லா ஊர்லயும் நகரத்துல நகர நகரத்துல சிட்டிலையும் எப்படி பார்க்கும் இந்த எப்படின்னு சொன்னா, இப்போ மாதங்கள்லாம் ரபி உள்ள ரபி உள்ள ஆசிரியர் அந்த மாதிரி தெரியாது பெரும்பாலானவங்களுக்கு. இது யார் மாசம், ரசூல்லா மாசமா? இது யார் மாசம், அப்துல் காதர் ஜிலானி மாசமா? இது வந்து நாவல் ஷாவுல மீது மாசமா? ஏன்னா அந்தந்த மாசத்துக்கு ஒரு மௌனத்தை வைத்துக் கொண்டு அந்த மௌனத்தை கொண்டு அந்த மாசத்தை அறிவார்கள். இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஊர்கள் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊர் திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, எவ்வளவு ஏழையான ஊரு, குறைஞ்சது 120 ஆடு இருக்கிறாங்க அப்துல் காதர் ஜிலானி பேர்ல. இந்நாள் இல்லாகி வைந்தா இளைஞராட்சியம். இந்த மாதிரி அவங்க அல்ல அல்லாதவர்களுக்காக நேர்த்தி செய்து அறுத்து பலியிடுவது எதாவது இதுவும் சிர்கா ஆகிவிடும். அறுத்து பலியிடுவது என்பது வழக்கமாக யாருக்கு மட்டும் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டும். வழிபட்டவர்கள் முதன்மையானவன் என்றும் கூறுகிறாக கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அப்படி அறுக்கப்பட்டதையும் நாம் சாப்பிடக்கூடாது. சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாதவருக்கு யார் அறுப்பு பலியிடுவானோ அல்லாஹ் அவரை தவிப்பானாக. அடுத்து மது நேர்ச்சி செய்வது. இப்ப சில பேரு இந்த நேர்ச்சி என்பதை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் டிமாண்ட் செய்வதற்கு நேரத்தில் வழங்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கண்டிஷன் போட்டு டிமாண்ட் செஞ்சு செய்வதற்கு நேர்த்தி என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். யா அல்லா என் புருஷன் நீ கப்பலுக்கு ஏற்றுட்டுன்னா அவங்க நான் மூணு தான் போவேன். யா அல்லா என் பையனுக்கு நீ அந்த காலத்தில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டேன்னு சொன்னா உனக்கு நான் ரெண்டு தான் போவேன். இந்த நேர்த்தி அனுமதிக்கப்பட்டதில்லை, இந்த நேர்த்தி அனுமதிக்கப்பட்டதில்லை. நேர்த்தி என்பது எதை குறிக்கும்? அல்லா நம் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை, அல்லா நம் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை நாம் செய்வதைத்தான் நன்றி என்று சொல்லப்படும். நீங்க முகர சொல்றீங்களா இல்லையா, இது ஒரு நேர்த்திய அல்லாஹ் உங்க மேல முகர கடமையாக்கி இருக்கிறா, நீங்க முகர தொட வேண்டும் என்ற உறுதியில் இருக்க வேண்டும், அதான் நேர்த்தி. சஹி, அதாவது புகாரில் வரக்கூடிய அறிவிப்பை பாருங்கள், கடமை இல்லாத ஒரு வணக்கத்தை கடமையாக்கிக் கொள்வதற்கு நல்லது என்று சொல்லப்படும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளதாக சஹி புகாரியிலே 6,868 நபிமொழியாக ஒன்று முறை நான் பார்க்கிறோம். சரி, அப்படி ஒருத்தர் செய்து விட்டார், ஆனால் அது அனுமதிக்கப்பட்ட வணக்கமாக இருக்குதானால் அதை நிறைவேற்றி விட வேண்டும். இப்படி தெரியாம நீங்க செஞ்சுக்கீங்க, அப்ப என்ன செஞ்சிருந்தோம், உடனே அல்லாஹ் அதை நிறைவேற்றினால்தான் நீங்கள் செய்வேன் என்று இருக்கக்கூடாது, அதை நீங்கள் செய்து விட வேண்டும். அதற்கு ஆதாரமாக 6,696 நபிமொழி இருப்பதை பார்க்கலாம். அவர்கள் தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றுவார்கள், அந்த மறுமை நாளை அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். சில அறிஞர்கள் இந்த நேர்த்தியை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது இப்படி கண்டிஷன் போடாம யாருந்தா எனக்கு எனக்கு இந்த தேவை இருக்கிறது அல்லா, உன்னை நான் திருப்திப்படுத்துகிறேன், உனக்காக நான் தர்மம் செய்கிறேன், அல்லது உனக்காக நான் நோன்பு நோக்கிறேன் என்று கூறி அந்த நோன்பை இவர் வைத்துவிடுவோம். அல்லா செய்தால்தான் என்று எதிர்பார்த்து இருக்காமல் யாருலா உனக்காக நான் ஒரு உபரா செய்ய என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றிக் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல இவர் போய் உங்களால் செய்திருந்தோம். எப்படி நிறுத்தக்கூடாது, நீ கொடுத்தா நான் செய்வேன். இந்த மாதிரியான அல்லா அல்லாவிடத்தில் நிபந்தனை போட்டு அல்லாவை யார் நிர்பந்திப்பது? அடியாளர்களிடத்தில் நீங்க நிபந்தனை போடலாம், அல்லாவிடத்தில் போட முடியுமா? சரிங்களா? அப்ப இமாம் அவர்கள் சொல்லி அந்த மூன்று அடிப்படைகள், அந்த மூன்று அடிப்படைகளிலே முதலாவது அடிப்படையை கொஞ்சம் விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ளும். உண்மையிலே பார்த்தா இந்த புத்தகத்தை குறைஞ்சது ஒரு மாசம் நம்ம நடத்தினா ஏதோ கொஞ்சம் விளக்கத்தோட ஒரு புரியுற மாதிரி உள்ளார போற மாதிரி, அது முழுதா புரிஞ்சாது, ஒரு புரியுற மாதிரி உள்ளார போற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். 5 நாளையில் உட்காந்து சொல்லி கொடுங்க எப்படி சொல்லித்தருது, இது ஒரு முயற்சி. அல்லா சுகாதாரங்களுக்காக இந்த முயற்சியை நமக்கு பறக்க செய்யும். இதுவரைக்கும் உள்ள விஷயங்கள் நீங்க ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை நீங்க மனசுல பேசி உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்ஷால்லா நாளைய விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய கிருபையால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு லேட்டாக்கி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு துஆ கேளு. நாளைக்கு இன்ஷால்லா நூலை முடிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது, எங்களது பாட்டி பாட்டனார் தர்காவாசிகளாக இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு தீனின் கல்வி கிடைக்கவில்லை, அவர்களின் நிலை என்ன? அப்ப அந்த விஷயம் ஷிர்கான செயல் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கவில்லை என்றால், அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கவில்லை என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை வறுமையிலே அந்த செயல் ஷிர்க் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவான். அதுக்கு மேலேயாவது அவர்கள் நம்பினார்கள் என்றால் அவர்கள் நரகவாசிகள். அப்ப இன்னொரு பக்கம் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அறியாமை என்பது ஒரு காரணமாக ஆகுமா என்றால், மார்க்க கல்வி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு, மார்க்க கல்விகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு, அந்த கல்வியை அடைவதற்குண்டான ஆசிரியர்கள் புத்தகங்கள் இருக்கின்ற நிலையிலும் வாழ்ந்து கொண்டு, அவர் புறக்கணித்தவராக அலட்சியம் செய்தவராக வாழ்ந்திருப்பாரானால் அது அவருக்கு பண்ணிக்கப்படாது. ஆனால் அது சிறுக்கு என்பதை உணர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த ஆய்வுகளே இல்லை, அதற்குண்டான புத்தகங்களே இல்லை, கற்பதற்குண்டான சூழ்நிலையே இல்லை என்று ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்குமே. ஆனால் அவர்களை பற்றி அல்லாஹ் விசாரிக்க போதுமா? ஆனால் தெரிந்து இப்படியெல்லாம் இருக்கு என்பது சொல்லப்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருந்து, கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருந்து, அழைக்கப்பட்டும் அவர் அலட்சியத்தால் வராமல் இருந்த காரணத்தால் அவருக்கு அது தெரியல என்று சொன்னால் அது மன்னிக்கப்படும். அக்கீதாவுக்கும் மன்ஹஜுக்கும் வித்தியாசம் என்ன? அக்கீதா என்பது ஆகாத யாக்கீது என்ற அந்த பதத்திலிருந்து வந்தது. மனதால் நம்பிக்கை கொள்ளக்கூடிய, மனதால் நம்பிக்கை கொள்ள வேண்டிய, நம்ப வேண்டிய எல்லா விஷயங்களையும் அக்கீதா என்று சொல்லப்படும். இதை அல் அக்கீதத்து சஹீஹா அல் அக்கீதத்து காத்திலா என்று இரண்டாவது குறிப்பார்கள். சரியான அக்கீதா, தவறான அக்கீதா என்று. எது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமைந்ததோ அது சரியான அக்கீதா. எது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படை இல்லாமல் மனிதர்களின் கூற்றுகளின் அடிப்படையிலோ மனைச்சிகளின் அடிப்படையிலோ அமைந்ததோ அவற்றை தவறான அக்கீதா, தவறான கொள்கை என்று சொல்லப்படும். மன்ஹஜ் என்றால் வழிமுறை, அதாவது அந்த அக்கீதாவை நாம் எப்படி படித்துக் கொள்வது, எங்கிருந்து நாம் எழுப்பது, நமது மார்க்கத்தை எந்த அடிப்படையிலே தெரிந்து கொள்வது, இதற்கு மன்ஹஜ் வழி என்று சொல்லப்படும். மன்ஹஜ் என்றால் வழி என்றும், அக்கீதா என்றால் கொள்கை நம்பிக்கை என்றும் பொருள். ரப்பதுன் ரஹ்பதுன் எவ்வாறு நாம் பேலன்ஸ் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல் ஈமானு பைனல் கௌஃபி வல் ரஜா, ஈமான் என்பது ஆசைக்கும் பயத்திற்கும் இடையில் இருக்கிறது. எந்த அளவு அல்லாஹ்வை ஆசைப்படுகிறோமோ அந்த அளவு அல்லாஹ்வை பயப்படவும் வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஆசை இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேட வேண்டும். அல்லாஹ்வின் மீது பயம் இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இப்ப உதாரணத்திற்கு நீங்க சொர்க்கத்தை எவ்வளவு கேட்கிறீர்களோ அதே போல நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், ரகுதாவும் ரகுதாவும் உங்களுக்கு சமமாக இருக்கிறது என்று பொருள். இப்ப ஒருத்தர் சொர்க்கத்தை பத்தியே கேட்கிறார், என்னமோ இவர் சொர்க்கத்துக்கே படைக்கப்பட்டவர் மாதிரி, இவற்ற தவறே இல்லாத மாதிரி, அப்ப இவற்ற ரகுதத்தில் பயம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பாருங்கள், சொர்க்க வசனங்களை ஓதினால் அங்கே நின்று அல்லாஹ்வுமே இன்னி அஸ்அலுக்க ரஹ்மத்தக என்று கேட்பார். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது உங்களுக்கு ஆசை இருக்கிறது என்பதற்கு என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகம் கேட்பது. அல்லாஹ்வுடைய தண்டனையின் மீது உங்களுக்கு பயம் இருக்கிறது என்பதற்கு என்ன அர்த்தம்? அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுவது. அப்ப அல்லாவிடத்திலே ரஹ்மத்தை தேடுவதும் அல்லாவிடத்திலே பய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதும் உங்களிடத்திலே சமமாக இருக்குமையானால் ரஹ்பாவும் ரஹ்பாவும் பேலன்ஸாக இருக்கிறது என்று பொருள். நன்மை செய்யும் பொழுது ஆசையும் பாவம் செய்தால் பயமும் ஏற்பட்டால் ரஹ்பத்தும் ரஹ்பத்தும் பேலன்ஸாக இருக்கிறது என்று பொருள். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் விட்ட தொழுகையை கதா செய்யலாமா என்று கேட்கிறார்கள். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பமே கிடையாது. எப்படி? அல்லாஹ்வுடைய சுல்லாலிசிலும் அவர்களுக்கு அகதாபிஷ்டத்தில் ஏற்பட்டதை போன்று ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலே தெரியும். என்ன சந்தர்ப்பம் ஏற்பட்டது? ஒரு நிமிடத்திற்கு கூட திரும்ப முடியாது. எதிர்கட்சத்திலிருந்து அம்புகளும் ஆயுதங்களும் அப்படி மழையாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. எங்கேயுமே நிற்க முடியாது, திரும்ப முடியாது. தடுக்கவில்லை என்றால் அந்த அம்பின் மூலமாக, ஈட்டிகளின் மூலமாக குத்தப்பட்டு செத்து விடுவோம் என்ற பயம் இருந்த போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலிசிலும் லொகுர் துலகியை விட்டாங்க, அசர் துலகியை விட்டாங்க. அதை தவிர வேறு எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. தொழுகையை விடுவதற்கு ஒன்று அவர் செத்திருக்க வேண்டும், அல்லது பைத்தியமாக இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற தொடக்கை போன்று ஏற்பட்டிருக்கும். இதன் தவிர வேறொரு காரணமே கிடையாது தொழுகையை விடுவதற்குண்டான சந்தர்ப்பம் என்று. ஒருவே செய்ய முடியலையா, தயமமும் செய்ய முடியலையா, ஒருவும் தயமமும் இல்லாமலும் தொட வேண்டும். ஆலை சுத்தமாக இல்லையா, அப்படி இருந்தாலும் தொழுகையாக வேண்டும். நின்று தொட முடியவில்லையா, உட்கார்ந்து தொட முடியவில்லையா, படுத்துக் கொண்டும் அசைவு செய்ய முடியவில்லையா, தலையை அசைத்தாவது தொழுதாக வேண்டும். எந்த நிலையிலும் தொழுகையை விடுவதற்குண்டான சூழ்நிலையே கிடையாது. இப்படி ஒரு சில நேரங்கள் அலட்சியத்தினாலேயோ சில வெக்கத்தினாலேயோ அறியாமையில் ஒரு சில தொழுகைகளை விட்டிருப்பார்களே. ஆனால் ஒரு நாளுடைய தொழுகை அளவுக்கு உடனே அவர்கள் அந்த நாளுடைய தொழுகையை அன்னைக்கோ அல்லது அதற்கு அடுத்த நாளும் தொழுகிறோம். ஆனா ஒட்டுமொத்தமா அறியாமலேயே இருந்தார்கள் இந்த காலம். அவர் பாலிய நாடுகளுக்கு பிறகு பல ஆண்டுகள் தொழுகை என்றால் தருந்து என்று தெரியாமல், தொழுகையை விடுறது குப்பு என்று தெரியாமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நீண்ட காலம் அவருக்கு தொழுகையை விட்டிருக்கும். ஆனால் இதற்காக வருந்தி அல்லாவிடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்படி விடப்பட்ட தொழுகைகளை மீண்டும் தொடர தேவையில்லை. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்று ஓரிரு நாட்களுக்குள் தவறிவிட்ட தொழுகை, இதை கண்டிப்பா தொழுகிறோம். இன்னொன்று அறியாமை காலத்துல தொழுகை பறந்து என்று தெரியாமல் அல்லது தெரிந்து அலட்சியம் செஞ்சு நீண்ட காலமாக விட்டு வந்த தொழுகை, இந்த தொழுகைகளுக்காக தான் அவர்களுக்கு தொழுவா இருப்பார் தான் செய்யும். மஞ்சளில் உள்ள சூராக்களை ஓதுவது, குரான் ஓதுவது எந்த அமல் அல்லாவிற்கு பிடித்தது சிறந்தது? சமீபத்தில் ஒரு பயன் செஞ்சிருக்கிறோம், அல்லாவின் அன்பை அடைவதற்குள்ள வழிகள் சொல்லி, அதில் முதலாவது பகுதி அனுப்புறான். அதுல உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா இது இருக்கும். அதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், அல்குர்ஆனை நீங்கள் இப்படி அன்றாடம் ஓதுவதற்கு அல்லது தேவைக்கு ஓதுவதற்கு என்று அதிலிருந்து சில சூராக்களை மட்டும் எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டு அவற்றை மட்டும் ஓதுவது கூட. நீங்க குர்ஆனில் உள்ள சூராக்களை ஓதுவதாக இருந்தால் முழு குர்ஆனிலிருந்தா எடுத்து நீங்க ஓதணும். அது யாசின் ஓதினாலும் சரி, வாக்கியா ஓதினாலும் சரி, தவாரங்களை ஓதினாலும் சரி, இப்படி பிரித்து வைத்துக் கொண்டு ஓதுகின்ற பழக்கம் நபியிடத்திலோ சஹாபாக்களிடத்திலோ தாபியீன்களிடத்திலோ சிறந்த நமது முன்னோர்களிடத்தில் இருக்கவில்லை. பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய விதிகளை உண்டு. இதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன? பெரும்பாலானவர்கள் அத்தோடு குர்ஆனை நிறுத்தி விடுவார்கள். அதுக்கு மேல அவங்க எடுத்து ஓதவே மாட்டார்கள், குர்ஆனை திறக்கவே மாட்டார்கள். அவர்கள் குர்ஆன் என்பது ஒட்டுமொத்தமாக அந்த மஞ்சளிலே தொகுக்கப்பட்டதை போன்று அத்தோடு நிறுத்தி விடுவார்கள். எனவே அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க ஓதுற அளவுக்கு பெரிய எழுத்தோ சின்ன எழுத்தோ நடுத்தரமான எழுத்திலையோ ஒரு முஸ்ஹஃபை நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். அந்த முஸ்ஹஃபில் இருந்துதான் நீங்கள் விரும்பியதை தோற்கப்பட்டதாவது அங்கங்க ஓதுவதற்காக வேண்டியோ அல்லது அன்றாடம் ஓதுவதற்காக வேண்டியோ அல்லது வரிசையா ஓதுவதற்காக வேண்டியோ வைத்திருக்க வேண்டும் என்ற இப்படி தொகுத்து வைத்திருக்க கூடாது. அதே போல இந்த மஞ்சள் என்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியா சொன்னா குர்ஆனுடைய அத்தியாயங்கள் அது தெளிவாக தெரிந்தது. அது போல அதில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களும் சம்பவங்களும் நிறைய பலவீனமானவையாகவும் பொய்யானவையாகவும் இருக்கின்ற காரணத்தினால அந்த புத்தகத்தை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மூன்று நாட்களுக்கு மேல ஒரு முஸ்லீம் இடத்துல பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நேற்று உரையில விட்டு விளங்கணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நாம் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது யார்? முன்னாடி சொன்ன ரெண்டு கூட்டம். விட்டு விலக வேண்டும் என்று சொன்னவர்கள் யார்? யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பகைவர்களாக இருக்கிறார்களோ, சுன்னாவை மார்க்கத்தை பரிகாரம் செய்கிறார்களோ அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாரோட மௌத்து வரைக்கும் பேசவே இல்லை. அவர் கண்ணு வச்சு விளையாண்டு கொண்டிருந்தார். கடுத்தாங்க, ரசூல் சொன்னாலும் இப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ விளையாடாதுன்னு சொல்லிட்டா இல்ல நான் இப்படித்தான் விளையாடுவேன்னு சொன்னாரு. நான் மௌத்து வரைக்கும் ஒரு இடத்துல பேச மாட்டேன்னு சொன்னாங்க. அதே போல இன்னொரு மகனார், நான் எனது வீட்டு பெண்களை மருத்துவருக்கு தொழில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உங்களின் பெண்களை நீங்கள் மருத்துவம் தடுக்காதீர்கள் என்று. அவர் சொன்னாரு, அதனால நான் தடுத்துதான் செய்வேன் சொல்லிட்டு நான் உங்களை மௌத்து வரை பேச மாட்டேன் என்று சொன்னாலும் பேசவிருக்கிறேன். அப்ப அல்லாவுக்காக பேசாமல் இருப்பது என்பது வேறு, தனக்காக பேசாமல் இருப்பது என்பது வேறு. நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்த்து ஒரு விஷயத்தை செய்வது இதுவும் சிறுத்தலாம். காலத்தை நீங்கள் இயன்றாதீர்கள், அல்லாஹ்தான் காலமாக இருக்கிறான், இந்த காலத்தை படைத்தவனாக இயக்கக்கூடியவனாக இருக்கிறான். நன்மை தீமை என்பது அல்லாஹ்வுடைய விதியில் இருக்கிறது என்று கூட நட்சத்திரத்தில் இல்லை, நேரங்களில் இல்லை, அல்லாஹ் படைத்த வேறு எந்த ஒரு படைப்பிலிருந்தும் நாம் நன்மை தீமையை ஆதரவு வைக்கக் கூடாது. சில பொருட்களை சில குறிப்பிட்ட நாட்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தர முடியாது என்று உறவினர்கள் கூறுகிறார்களே, இது சரியா தவறா? இதுவும் சுருக்கிலே வருமா என்றால் இதுவும் சுருக்கில தான் வரும். சில பேர் ராத்திரில மதுரை பின்னாடி சில சாமான்கள் கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க, கேட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரியான நம்பிக்கைகள் எல்லாமே எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாமல் ஒரு ஆதாரமற்ற அடிப்படையில் அமைந்திருக்கிறதோ அந்த நம்பிக்கைகள் எல்லாமே ஷிர்க்கிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்படி செய்ய வேண்டாம் எங்களை திட்டுகிறார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அல்லாவுக்காக நீங்கள் ஏற்றுகளை வாங்காத வரை நீங்கள் ஈமானை உணர முடியாது. அப்ப எந்த அளவு அல்லாவுக்காக நீங்கள் படிக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் அல்லாஹின் விஷயத்தில் படிக்கப்படுவதை பயப்படாமல் இருக்க வேண்டும். உயர்ந்த மூமின்களுடைய குணமாக அல்லாஹ் சொல்கிறான், படிப்பவர்களின் படிப்பை ஏற்றுக்கொண்டு ஏற்றி அவர்கள் பயப்பட மாட்டார்கள். நான் முஸ்லிமை வீட்டிற்கு வாடகைக்கு வைக்கலாமா என்று கேட்கிறார்கள். அவர்களை வாடகைக்கு வைக்கும்போது அவர்கள் சிறந்து செய்வார்கள், சிலைகளை வணங்குவார்கள் அல்லது ஹராமான செயல்களை செய்வார்கள். ஆகவே ஒரு விதத்திலே அவர்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படலாம் என்பதற்காக அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பல அறிஞர்கள் வாடகைக்கு நமக்கு விடுறதுனால நேரடியாக அவர்கள் ஏதாவது பாவத்திற்காக அதை பயன்படுத்தவில்லை என்றால் நம் மீது குற்றமாகாது. அது போக அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க வீட்டுக்குள்ளார எதுவும் செய்யறாங்கன்னா அதனால நாம் குற்றம் பிடிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனா சிறந்தது என்ன, முஸ்லிம்களுடைய இடத்தை முஸ்லிம்களுக்கு விற்பது, முஸ்லிம்களுடைய இடத்தை முஸ்லிம்களுக்கு வாடகை கூடுவது. எங்கள் ஊரில் பெருநாள் தொழுகை தொழுதவுடன் முகமது நபி பள்ளிவாசல் பேரில் ரெண்டு ரக்காத்து தொழுகிறார்கள், அப்படி தொழலாமா என்று கேட்கிறார்கள். இதெல்லாம் பிஜாட்டான் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியும் தொழுகை கிடையாது, பெருநாள் தொழுகைக்கு பின்னாடியும் தொழுகை கிடையாது. சிறுத்து செய்யக்கூடிய இமாம்கள் குறிப்பாக்குறவங்க, அதே போல தாயத்து தகடுகள் எழுதக்கூடியவங்க இவங்க பின்னாடி தொழலாமான்னு கேட்கிறாங்க. இவர்களுக்கு நல்ல அறிஞர்களை கொண்டோ நல்ல நூல்களை கொண்டோ நீங்கள் உணர்த்துங்கள். அதுக்கு மீறியும் இது சிறுக்கு என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னாடி தொட முடியாது. சுண்ணத்தை பின்பற்றுவதற்கு பிள்ளைகளுக்கு எப்படி அறிவுரை கூறுவதுன்னு கேட்கிறாங்க. இதுக்கு நம்ம நேற்று ஒரு பதில் சொல்லும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் இஷாராவா அந்த பதில் வந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சஹாபாக்களின் மீது எவ்வளவு அதிகம் நீங்கள் முகப்பத்தை அன்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவு அவர்களை பற்றி சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹ் நம்பர் ரசூலுல்லாஹ் நீங்கள் அவர்களை பற்றி அதிகம் சொல்லி சொல்லி நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நபியின் மீது நிறைவாக பாசம் ஏற்பட்டுவிடும். அடுத்து நபி சொன்னாங்க செய்தார்கள் என்று சொல்லிட்டா போனோம், அவங்க உடனே அதை ஆசையோடு செய்வார்கள். பிள்ளைங்களை பாருங்க, பொதுவாக இதுதான் அடிப்படையே. அதுல குறிப்பா பிள்ளைகள், இந்த பிள்ளைங்களுக்கு யார அதிகமா பிடிக்குமோ அவங்க தான் கேட்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, சில வீட்டுல வேலைக்காரங்களாம் பிள்ளைங்க அதிகமா வளர்த்துருப்பாங்க, வேலைக்காரங்க மேல பிள்ளைங்க அதிகமா பிரியமா இருக்கும். அதனால அம்மா பேச்சு கேட்கவே கேட்காது, வேலைக்காரங்க பேச்சுதான் பிள்ளை கேட்கு. அப்ப ஏன் பிள்ளை ஒருவரை நேசித்து விட்டால் அது அப்படித்தான். அப்ப ரசூலுல்லாஹின் மீது மகத்தத்தை ஏற்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹுடைய குணங்களை பற்றி, அவங்க சிறுவர்கள் மேல எவ்வளவு அன்பா இருந்தாங்க, நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க அல்லாஹ்வை எப்படி பயந்தாங்க, ஏன் அல்லாஹ் அந்த நபியை அனுப்பலாம் என்று அந்த நபியுடைய சிறப்புகளை நீங்கள் அதிகம் சொல்ல 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 நபியின் மீது பாசம் அந்த பிள்ளைகளுக்கு வரும். அதுக்கு பிறகு நீங்க சுண்ணத்து என்று சொன்னா உடனே அந்த பிள்ளைகளை செய்வார். கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வது கூடுமான்னு கேட்கிறாங்க. நாம் இப்போது உட்கார்ந்து படிக்கிறோம் அல்லவா, இதுதான் திக்ருடைய ஹல்கா. இதுதான் என்ன, திக்ருடைய ஹல்கா. அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ்வை பற்றி நாம் பேசும்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறும் பொழுது அந்த நினைவை நீங்கள் உணர்கிறீர்கள். இதுதான் திக்ருடைய தமையை தவிர, பத்து பேர் இருபது பேர் கூடி உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் சுபஹான் அல்லாஹ்னு சொல்ல மற்றவங்க சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ்னு சத்தம் போட்டு சொல்வது இது திக்ருடைய தமைகள் அல்ல. இப்படிப்பட்ட தமைகள் நபியினுடைய காலத்தில் இருந்ததல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இப்படிப்பட்ட தமைகளை ஏற்படுத்தியது கிடையாது. ருக்குருடைய சபை என்று குரானில் வந்திருப்பதெல்லாம் மார்க்கத்தை பற்றி அல்லாவை பற்றி ஒருவர் பேச மற்றவர்கள் கேட்பதற்கு தான் சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் முஸ்ஹப் இரண்டிற்கும் வித்தியாசம் என்ன என்று கேட்கிறார்கள். குர்ஆன் என்பது நாம் ஓதப்படக்கூடிய, நாம் ஓதக்கூடிய அந்த ஒலிக்கும் அந்த சத்தத்திற்கும்
الحمد لله رب العالمين الرحمن الرحيم என்று அந்த ஒலிக்கும் குர்ஆன் என்று சொல்லப்படும். அந்த ஒலி எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த எழுதப்பட்ட ஏட்டுக்கும் குர்ஆன் என்று சொல்லப்படும். ஆனால் முஸ்ஹாப் என்பது அல் குர்ஆனுடைய அந்த ஒலி எழுதப்பட்ட அந்த ஏடுகளுக்கு, அது ஏடுகளாக இருக்கட்டும், காகிதங்களாக இருக்கட்டும், அல்லது தோள்களாக இருக்கட்டும், அதற்கு முஸ்ஹாப் என்று சொல்லப்படும். குர்ஆனுடைய ஒலி எழுதப்பட்ட அந்த பொருட்களுக்கு, அது காகிதங்களுக்காக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த பொருட்களாக இருக்கட்டும், இப்படி தொகுக்கப்பட்டதற்கு ஒட்டுமொத்த அந்த குர்ஆனும் தொகுக்கப்பட்டு ஒன்றாக இருக்கும் என்றால் அதற்கு முஸ்ஹாப் என்று சொல்லப்படும். அதாவது ஏடுகளை உடைய முஸ்ஹாப் என்றால் என்ன அர்த்தம், சுஹுஃபுன் ஸஹீஃபத்துன் என்பது வந்து வந்துடும், ஏடுகளால் ஒருங்கிணைக்கப்பட்டது முஸ்ஹாப். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த நேர்ச்சி எவ்வாறானது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், ரப்பி இன்னி நஸர்துலக மா ஃபீ பத்னி முஹர்ரமா, அல்லாஹ் நான் எனது வயிற்றில் உள்ளதை உனக்காக நேர்ந்து கொண்டேன். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை தன் மீது கடமையாக்கி கொண்டார்கள். எப்படி சொல்லல, யா அல்லாஹ் நீ எனக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுத்தின்னு சொன்னா நான் அதை செய்வேன், அப்படி சொல்லல, யா அல்லாஹ் நீ எனக்கு எந்த குழந்தையை கொடுக்கிறியோ அந்த குழந்தையை உன்னுடைய விவாதத்துக்காக நான் விட்டுவிடப் போகிறேன் என்று கடமையாக்கிக் கொண்டார். புரியுதுங்களா, இந்த நேர்ச்சி அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. அதான் கடைசியா சொல்லும் பொழுது மார்க்க அறிஞர்கள் இந்த மாதிரி ஆகுமான நேர்ச்சிகள் ஒன்றாக எதை சொல்கிறார்கள், அல்லாவிடத்தில் நிபந்தனை இல்லாமல் செய்வது. அப்ப ஹதீஸ்ல தடுக்கப்பட்ட நேர்ச்சி எது, நிபந்தனையோடு செய்வது, நீ செஞ்சா நான் செய்வேன், நீ கொடுத்தா நான் செய்வேன், நீ எனக்கு இப்படி நடந்து கொண்டால் நான் உனக்கு இப்படி நடந்து கொள்வேன் என்று நிபந்தனை வைத்து செய்வது தடுக்கப்பட்ட நேர்ச்சி. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அல்ல. அதனாலதான் ஆம்பளை புள்ளையா பிறக்காம பொம்பளை புள்ளையா பிறந்த உடனே அல்லாஹ் கேட்கிறாங்க, யாருனா என்ன பள்ளிவாசலுக்காக இபாதத்துக்காக விடப்படக்கூடியது அவங்களுடைய காலத்துல ஆண் பிள்ளைகள் தான் இருந்தார்கள், யாருதான் பொம்பளை புள்ளையா பிறந்துருச்சே நான் என்ன செய்வது என்று கேட்கும்போது வலை சந்தனும் கல்வித்தா, நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஆணை விட இந்த பெண் குழந்தை பிறந்து வருகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப அந்த ரெண்டு நேர்ச்சிகளுக்கு இடையில் வித்தியாசம், நம்முடைய தேவைகளுக்காக நியத்து வைத்து நோன்பு நபி தொழலாமான்னு கேட்கிறாங்க, இது நம்ம கூடுன்னு சொன்னோம், இந்த ஹாஜத்தை நிறைவேற்றி கூடு என்று அல்லாஹ்விடத்துல கூறி அல்லாஹ்வுக்காக இபாதத்தை செய்வது, அந்த இபாதத்தை செஞ்சுட்டு யாரெல்லாம் உனக்காக செய்யப்பட்ட இந்த இபாதத்துக்காக என்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொடு என்று அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பது, இது ஆகமாக்கப்பட்ட அல்லாஹ்வுக்கு விருப்பமான வசீலம். திருமணத்தன்று பெண் வீட்டால் விரும்பி கொடுக்கும் விருந்துக்கு நாம் செல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. தப்ப விரும்பி கொடுத்தா என்ன, விருப்பம் இல்லாம கொடுத்தா என்ன, தப்பு தப்பு. லஞ்சத்தை நான் விரும்பிதான் கொடுக்கறேன் அப்படின்னு யாராவது சொன்னா வாங்கிக்கலாமா? என்ன அல்வாவும் கல்மசூல், எது வழமையில் இருக்கிறதோ அது நிபந்தனையில் உள்ளது கொண்டுலாம். அப்போ சமுதாயத்தில் எது வழமையில் ஆக்கப்பட்டு விட்டது, பெண் வீட்டாட்டிலிருந்து எதையாவது கடக்கணும், எப்படியாவது அவங்கள போட்டியாகணும், ஏதாவது ஒரு பேர்ல அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும், அதுக்கு விருந்து வரதட்சணை மறு அழைப்பு என்பதாக இருக்கக்கூடிய எல்லா சடங்குகளுமே தவிர்க்கப்பட வேண்டிய விதத்தான ஒன்றுதான். அது திரும்பி செஞ்சாலும் சரி, விருப்பம் இல்லாம செஞ்சாலும் சரி, அவங்களா செஞ்சாலும் சரி, செய்ய சொல்லி செஞ்சாலும் சரி, எல்லாமே இதுதான். அப்ப அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அவங்க சாப்பாடு ஆக்கி கொடுக்குறாங்கன்னு அது வராது. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப வீட்டுல மரங்களுக்கு வந்துருக்கிறாங்க, இன்னைக்கு எங்க ஊர்ல கல்யாணம் வாங்க என்று பெண் வீட்டார்கள் எதை செய்கிறார்களோ அது நபியினுடைய காலத்தில் இல்லாத ஒன்று. அதாவது எப்போதுமே நீங்க ஒரு உசூல் வச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் சொன்னதை செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாதது செய்யறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிக்காங்க. எப்படி ஹலாலை அடைவதற்கு ஏதாவது வழி தெரியுங்க, ஹராம் தெரிஞ்சுட்டா இப்படி அதை சொல்லி செஞ்சிடலாம்ல, எப்படி இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம்னா அது சரியாக கொடுக்கல என்பதாக யோசிக்காதீர்கள். அது தந்திரம், அதுதான் அந்த சனிக்கிழமை வாசிகள் செய்தார்கள். சனிக்கிழமை வாசிகள் என்ன செய்தார்கள், சனிக்கிழமை உண்மையா புரிச்சுதாங்க,
நாங்க மீன் பிடிக்கலையே, வாசிக்கிட்டு இருந்தோம், வரைய வச்சு வச்சோம், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கிட்டு இருந்தோம். ஹராமை செய்வதற்கு வழிகளை தேடாதீர்கள், ஹலாலை செய்வதற்கு வழி கிடைக்கு. ஆண் குழந்தைக்கு தங்கம் வெள்ளி பயன்படுத்தலாமா கேட்கிறாங்க, நீங்கள் பயன்படுத்தினால் அதனுடைய பாவம் உங்களை வந்து சேரும். ஆண்களுக்கு ஒரு விரலில் அணிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு மோதிரம் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. அந்த மோதிரமும் கருவற்ற மோதிரமாக இருந்தால் வெளிப்பக்கம் தெரியக்கூடாது, உள் பக்கம் தான் இருக்கும். எப்படி கல்லுவச்ச மோதிரமாக இருக்கணும்னால் அதுவும் உள்பக்கம் இருக்க வேண்டும், வெளிப்பக்கம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நோய் வந்து ரொம்ப மோசமா பரவிக்கிட்டு இருக்கு. இதுல குரான் அறிந்து தெரிஞ்ச வீடு தெரியாத வீடுன்னு சொல்ல முடியல. பெண்களை போன்று ஆண்கள் கழுத்திரவு செய்து கையில இருந்து செய்து என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப தடுக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அலங்காரங்கள் என்பது பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அலங்காரம் என்பது அது ரொம்ப குறைந்த வகை. ஒரு விரல்ல ஒரு மோதிரம் தான் அடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்களை பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களை விட அதிகமா அஞ்சு விரலையும் அஞ்சு மோதிரத்தை போட்டு திருமண நேரத்தில் மணமக்களுக்கு மாலை போடலாமா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். சுனன் அபூதாவுடைய அறிவிப்பு, யார் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்கிறாரோ அவர் அந்த மதத்தையே சார்ந்தவர். அப்ப இந்துக்களிடத்தில் இந்த மாலை கலாச்சாரம் என்பது எங்கிருந்து வருது என்றால், அவர்கள் தங்களுடைய கடவுள்களுக்கு திருமணம் என்று கற்பனை செய்யும் போது அந்த கடவுள்கள் மாலை மாற்றிக் கொண்டார்கள், மாலை போட்டார்கள் என்று வருவதிலிருந்து ஏற்பட்ட இது ஒரு கணக்காக இருக்கிறது. இது பிற மத இந்து மதத்தினுடைய கலாச்சாரமாக இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக முஸ்லிம்கள் அந்த விஷயத்திலிருந்து தவிர்த்து கொண்டே ஆக வேண்டும். இது வணக்க வழிபாட்டில் ஒரு மாங்க மாலை பொருள், வணக்க வழிபாட்டில் மட்டும் பிற மத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடாது என்று ரசூலுல்லாஹி தடுக்கிறேன். எல்லா விஷயத்திலுமே பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. தலை சீவதாக இருந்தாலும் கூட பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாகக்கூடாது, ஆடுகள் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாகக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லி இருக்கின்ற காரணத்தினால இதுவும் அதிலே அடங்கும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பெண்களுடைய திருமணத்துக்காக நம்ம ஏதாவது உதவி செய்யும் பொழுது அவங்க அதை வரதட்சணை கொண்ட பாவத்துக்கு பயன்படுத்தினால் நம்ம மேல குற்றமாகுமா என்று கேட்கிறாங்க. நீங்க கொடுக்கும்போது இந்த வரதட்சணை பயன்படுத்தாதீங்க, பெண்ணுக்கு உதவுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு உதவி செய்து விட்டால் அதுக்கு மேல அவங்க வாங்கி கொடுத்து போய் மீறினால் நாம் குற்றவாளியாக ஆக மாட்டோம், அதுக்கு அவங்கதான் பொறுப்பு. இப்ப பெரிய பிள்ளைகளுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி தீனை பற்றி அதிகம் சொல்லியும் கூட அவங்க அலட்சியம் செய்யறாங்களே, நம்ம எப்படி நடந்து கொண்டதுன்னு கேட்கிறாங்க. இப்ப நீங்க பார்க்கணும் அந்த பெரிய பிள்ளைகள் யாரோட பழகுறாங்க, என்னென்ன இடங்களுக்கு போறாங்க, எதை படிக்கிறாங்க, எதை பாக்குறாங்க. அப்ப அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பா பிரச்சனை. நீங்க இவ்வளவு சொல்லியும் அவங்களுக்கு அந்த உணர்வு அச்சம் ஏற்படவில்லை என்றால் அப்ப அவங்களுடைய பிரச்சனைகள் யாரோ அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கத்துல ஏதோ தவறான பழக்க வழக்கம் இருக்கு, அதுதான் அவர்களை அல்லாவை பயப்பட விடாம நேர்முறையும் பக்கம் அவர்களை வரவிடாம தடுக்கிறது. அப்ப நீங்க அதை செய்து அதை திருத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அப்ப அந்த உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு பெரிய பிள்ளைகளுக்கு நல்லவர்களுடைய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அத்தாவோட மசூதுக்கு அனுப்பி வைக்கிறது, நல்லவர்களை வீட்டுக்கு அழைக்கிறது, அவங்களை பேச வைக்கிறது, அவர்களோட நட்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது, நல்ல புத்தகங்களை படிக்க கொடுக்கிறது, அவர்களுடைய நண்பர்களை யார் தவறான நண்பர்களாக, கெட்ட பழக்கம் உள்ளவர்களாக, தொழுகை இல்லாதவர்களாக, அல்லது கெட்ட இடங்களுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களிடத்திலிருந்து இவர்களை பிரிப்பது. இதை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பா இன்ஷால்லா உங்களுடைய நசிஹா பயனளிக்கும். அதே போல அல்லாஹ்வுக்கு துஆ கேளு, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. குறிப்பா சுஜூதை துஆவில் இருந்து நீங்கள் காலியாக்கி விடாதீர்கள். இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, தந்தைக்காக, அதே போல நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்காக அவர்களின் நேர்வழிக்கான சுஜூதிரை நீங்கள் துஆ கேளுங்கள். அல்லாஹ் கண்டிப்பா திருவிருப்பம் செய்து கொடுப்பான். இப்ப நம்ம குறிப்பாலும் நம்ம சொல்லிருக்கோம், அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பேசாலேயே அவங்க திருந்திடுவாங்க நினைக்கிறோம். முடியாது, யாரெல்லாம் என் பேசிக்கொண்டு இவன் திருந்த மாட்டான், இவனுடைய உள்ளத்துல நீ மாற்றத்தை ஏற்படுத்து என்று அல்லாஹ் அவர்களுக்கு நம்ம துவா செய்யும் போது கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய அந்த பேச்சில அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். நபில் நோன்பு வைத்து அல்லாவிடத்துல ஒரு விஷயத்தை எனக்கு கொடு என்று கேட்கலாமா? இது டிமாண்ட் ஆகுமான்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கலாம். டிமாண்ட் தான் என்னன்னு சொன்னா, நீ செஞ்சா நான் செய்வேன் என்று கண்டிஷன் போட்டு செய்யக்கூடிய டிமாண்ட் கூடாது. நீ அல்லாவுக்காக இவ்வாறு செஞ்சுட்டு அல்லாவிடத்துல உங்களுடைய தேவையை கேட்டால் அதை அல்லா விரும்புகிறான். தாய் தந்தையர்கள் சிற்கான செயலை செய்ய சொல்லி அதை நம்ம செய்யாம மீறினால் அது தாய் தந்தையின் சொல்லை மீறுவதின் சேதமான கேட்கிறாங்க. இந்த மாதிரி மீறுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதித்திருக்கிறார் மட்டுமல்ல, இந்த மாதிரி மீறித்தான் ஆக வேண்டும். எந்த விஷயத்துல மீறக்கூடாது? அப்ப தாய் தந்தையர்களுடைய விஷயத்துல நமக்கு விருப்பமான ஒன்றிலே அவர்களுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அவர்களுடைய விருப்பத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. அதே போல இந்த பிள்ளைகள் விஷயத்துல வீடுகளில் குறிப்பா நீங்க சுத்தமாக வீடுகளை வைத்துக் கொண்டால் பெரும்பாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை பிள்ளைகளுக்கு பயன்படும். எப்படி? எந்த வீடுகள்ல இந்த சினிமா, சீரியல், வீடியோ கேம்ஸ், இந்த மாதிரியான புத்தகங்கள், இந்த கலாச்சாரம் இருக்குதோ அந்த குடும்பத்தில் எவ்வளவுதான் அறிவுரைகள் சொல்லப்பட்டாலும் எந்த மாற்றங்களையும் நீங்க பார்க்க முடியாது. அப்ப வீடுகளை சுத்தமாக வைத்தாங்க, நல்ல பயானுடைய சீடிகள், அது பார்க்க அறிவுரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து, இந்த மாதிரியான குறிப்பா இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த வீட்டிலிருந்து சுத்தமாக இருக்குமையானால் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுடைய உள்ளத்துல இதயத்தில் ஏற்படும். நீங்க எவ்வளவுதான் மசிதுக்கு கூட்டிட்டு வந்தாலும், மரத்தாக்கு கூட்டிட்டு போனாலும், வரப்புக்கு கூட்டிட்டு போனாலும், பயான் கேட்க வச்சாலும், திரும்ப வீட்டுல போனதுக்கு பிறகு அந்த ஒரு தவறான இசை, நாடகம், பாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேனால் கண்டிப்பா அந்த ஈமானை அவை சென்றுவிடும், எந்த விதமான பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. அதனால இந்த ஒரு விஷயத்தையும் மாற்றத்தை நீங்க கொண்டு வர முயற்சி செய்தால் கண்டிப்பா நீங்க உங்களுடைய பிள்ளைகள் நீங்க விரும்புறது போல நல்ல ஒரு தத்துவம் உள்ளவர்களாக உருவாக்க. பெண் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கலாமான்னு கேட்கிறாங்க. அதாவது பிறந்ததற்கு பிறகு மொட்டை அடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. பொதுவா எல்லா குழந்தைங்களுக்கும், ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும், பிள்ளைகள் வளர்ந்ததற்கு பிறகு சும்மா சும்மா கூட்டிட்டு போய் முடி வளரணும் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு மொட்டை அடிப்பது கூடாது. காது குத்தலாமான்னு கேட்கிறாங்க. காது குத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் காதுகளில் நகை அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த நகை வந்து குத்தப்பட்டதாக இருந்திருக்குது. அந்த நகை வந்து குத்தாம மாற்றி வச்சிருக்காங்க என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அது தவறாக இருந்திருக்குமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருப்பார்கள். இனிமே இந்த அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய செயலை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருப்பாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அப்ப சில மார்க்க பேச்சாளர்கள் குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அவர்கள் வந்து தங்களுடைய அல்லாஹ்வுடைய படைப்புகளை மாற்றிக் கொள்வார்கள் என்று. சூரா நிசால நூத்தி பத்தொன்பதாவது வசனம், ஒல உதிலன்னகும் ஒல உமன்னியன்னகும் ஒல ஆமுரன்னகும் பல இவத்தி புண்ண அதான ஆமி ஒல ஆமுரன்னகும் பல இவை இருந்த கல்பல்லா. சைத்தான் சொல்கிறான், நான் மனிதர்களை தூண்டுவேன், அவர்கள் அல்லாஹ்வின் படைப்புகளை மாற்றிக் கொள்வார்கள் என்று. அப்ப இந்த வசனத்திற்கு விளக்கமா, தஃப்ஸீருடைய அறிஞர்கள் யாருமே பெண்கள் காது குத்திக் கொள்வது எழுதியதே கிடையாது. தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சஹாபாக்களிடமிருந்து குர்ஆனின் விரிவுரையை கற்ற எந்த ஒரு அறிஞருமே இதுல பெண்கள் காது குத்துற விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்ததே கிடையாது. தற்காலத்தில் வாழ்கின்ற பேச்சாளர்கள் சிலர் தான் இதுக்குள்ளார கொண்டு வந்து பெண்கள் காது குத்துறதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே தவிர வேறு எந்த அறிஞர்களும் இதை சொன்னதில்லை. அதனால அந்த விஷயத்துல நம்ம காது குத்துவது அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்றுதான் அறிஞர்களுடைய கருத்து. தடை தடுக்கப்படவில்லை, அதற்கு தடைக்குண்டான தெளிவான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. நபிசுல்லா அலிஸ்லாமுடைய காலத்தில் பெண்கள் தங்களது காதுகளை நகைகள் போட்டிருந்துருக்காங்க. அதை கடத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுத்துருக்காங்க. அது தவறான ஒரு செயலா இருந்தா இதை இனிமே நீங்க செய்யாதீங்க என்று கண்டிப்பா தடுத்திருப்பாங்க. நபி அவர்கள் தவறுகளை திருத்துவதற்கும் நடந்த தவறுகளிலிருந்து மக்களை தடுப்பதற்கு தான் அனுப்பப்பட்டாங்க. எனவே தவற பார்த்துவிட்டு அதை திருத்தாம தடுக்காம நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் போனார்கள் என்று சொல்லவே முடியாது.
அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால நாம் சொன்னவற்றிலும் கேட்டவற்றிலும் பறக்க செய்வானாக. அதே மாதிரி வளர்க்கும் இன்னும் ஒரு